சாந்தி, எல்லாரும் குசி குசியா இருக்கிறீங்களா, குளிர்ச்சியா இருக்கிறீங்களா? 12/6/2018 இன்றைய முரளின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, நீங்க ஞானக்கடல் பாபா பக்கத்துல வந்திருக்கிறீங்க. எதுக்கு வந்திருக்கிறோம்? நேரடியா சந்திக்க, நம்மளுடைய மேகத்தை நிரப்புறதுக்காக. மற்றபடி தீர்த்த யாத்திரை பண்றதுக்கோ மலையில வந்து காத்து வாங்குறதுக்கோ வரல மதுபனுக்கு. எதுக்கு வந்திருக்கிறோம்? அப்பாவை ஞானத்தை கிரகிச்சு, மேகத்துல அந்த ஞான நீரை கிரகிச்சுக்கிறதுக்கு வந்திருக்கிறோமே தவிர, சும்மா இதுவும் ஒரு தீர்த்தஸ்தலம் அப்படின்னு பக்தர்கள் வர மாதிரியும் வரல. வெயில் காலம்னா மலையில போனா குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்றதுக்காகவோ வரல. மொத்தத்துல சுத்தி பார்க்க வரல. எதுக்கு வந்திருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. சம முக்கியமான பாயிண்ட் இது இல்லையா? அதுதான். சரி, கேள்வி. இல்லற வாழ்க்கையில இது வந்து மேகத்தை நிரப்புறதுக்காகன்றது, ஞானத்தை நிரப்புறதுக்காகவும் வச்சுக்கலாம், யோகத்தை நிரப்புறதுக்காகவும் கூட வச்சுக்கலாம். சோ சுத்தி பார்க்கறதுக்கு கிடையாது இல்லையா? இப்ப மதுபனுக்கு போகும்போது நிறைய சுத்தி காட்டுவாங்க. சோ முதல் தடவை போகும்போது சுத்தி பார்த்தா ஓகே, ஒவ்வொரு தடவையும் சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம அதுக்கு வரல. இது டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது. அப்பாவை சந்திக்க வந்திருக்கிறோம், அப்பா கூட வாழறதுக்கு வந்திருக்கிறோம். கேள்வி, இல்லற வாழ்க்கையில இருந்து எந்த விதிப்படி நடந்தா எவர் ஹெல்த்தியா இருக்க முடியும், சதா காலத்துக்கும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா என்ன விதிய ஃபாலோ பண்ணணும்? சதா பாபா 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 பாபா, அதை தவிர வேற எதுவுமே மைண்ட்ல வரக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா சதா ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. சதா பாபாபான்னு சாப்பிடும் போதும் பாபா பாபா பண்ணி நானும் சாப்பிடலாம், வாங்க நீங்களும் நாங்களும் போவோம் சுத்தலாம். இப்படி எப்பவுமே உன்னுடனே சாப்பிடுவேன், உன்னுடனே சுத்துவேன் அப்படின்னு எல்லாத்தையும் புத்தி மூலமா பாபா கிட்ட அர்ப்பணிங்க. அதுதான் பாபா கிட்ட முழு உண்மையா இருக்கிறது. ஏன்னா எப்பவுமே பாபா கூடவே இருக்கிறீங்க. ஒரு மேனேஜர் எதுக்கு எடுத்தாலும் முதலாளிக்கு போன் பண்ணி போன் பண்ணி, முதலாளி இதை போடவா அதை போடவா இதை பண்ற முதலாளி எப்படி, அப்பதான் அந்த முதலாளிக்கும் அந்த மேனேஜர் மேல நம்பிக்கை இருக்கும், முழு நம்பிக்கை. அந்த மாதிரி உங்களை முழுசா பாபா கிட்ட அர்ப்பணிங்க. பாபா என்ன இதை சாப்பிடலாமா, பாபா இது உனக்கு பிடிக்குமா, நான் உனக்கு ஊட்டி விடுறேன் பாபா, நீ எனக்கு ஊட்டி விடு பாபா, நம்ம ஜாலியா நடந்து போலாம் பாபா. முழுக்க முழுக்க பாபா கூடவே. பாபா இல்லாத ஒரு வினாடி கூட கிடையாது உங்க வாழ்க்கை. அப்படி இருக்கிறது நாம சிவபாபாவுடைய பாதுகாப்பு கீழே வளர்ந்துட்டு இருக்கோம். அதனால எந்த பொருள் மேலையும் நமக்கு மோகம் கிடையாது. நம்மள முழுசா அவர்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு அவரு கட்டளைப்படி சாப்பிட்டீங்கன்னா எல்லாமே தூய்மையாயிடும். பிறகு நாம சதா ஆரோக்கியமா இருப்போம், எவர் ஹெல்த்தியா இருக்கும். சிவன் சொத்த குல நாசம்ன்றாங்களே, அசுர குல நாசம், அசுர குலத்துல எந்த தொடர்பும் இருக்க அனைத்தையும் அழிக்கிறது. அதான் எந்த பொருள் மேலயும் பற்று இல்லாம இருக்கிறது அப்படிங்கறது. நேற்று சொன்னார் இல்லையா, நான் சிவபாபா பண்டாரால சாப்பிட்டு இருக்கிறேன், அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப பாபா கிட்ட கொடுத்து இது பாபாவுடையது அப்படின்ற உணர்வோடு நீங்க சாப்பிடும் போது அது தூய்மையாக்கி கொடுக்கப்படுது. எல்லாமே உங்களுடைய உடல் பொருள் ஆகிய அனைத்தும் பாபாவுடையது, பாபாவுடையதுன்னும் போது அனைத்தும் அப்படியே தூய்மையாகும். அவர்கிட்ட அர்ப்பணம் செஞ்சு அவருடைய கட்டளைப்படி சாப்பிட்டா தூய்மையாயிடும். அவருடைய கட்டளைப்படி எப்படி சாப்பிடுறது? அதுதான் அவருக்கு அர்ப்பணிச்சுட்டு அவர் கூடவே சாப்பிடுறது, அந்த தூய்மையின் அதிர்வலைகள் அவருடைய நினைவோட சாப்பிடுறது, சாப்பிடுறது தூய்மையாயிடும். அவருடைய நினைவுல இருந்தாலே வாயுமண்டலம் சுத்தி தூய்மையின் அதிர்வலைகள் பரவிட்டே இருக்கும், தொடர்புல வர்றது எல்லாம் தூய்மை ஆகிட்டே இருக்கும். சோ இதுதான் அடுத்த 21 பிறவிக்கு நிரந்தர ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான வழி. சோ குடும்பத்துல இருந்தாலும் புத்தி மட்டும் எப்பவும் பாபாவோட, நான் பாபா பாபா பாதுகாப்பு கீழே, பாபா பராமரிப்புல வளர்றேன், பாபாவோட நேரடி பார்வையில வளர்றேன், நம்ம முதலாளி அவரு, அவருடைய விசுவாசமான வேலைக்காரன் அப்படின்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். பாடல், தூர தேசத்தில் வசிப்பவரே. ஓம் சாந்தி. அந்த தூர தேசத்துல வசிக்கிறவரை சந்திக்கிறதுக்காக நாம வரோம். மதுபனுக்கு எதுக்கு வரும்? தூர தேசத்துல வசிக்கிறவர், பரந்தாமத்துல வசிக்கிறவர் வந்திருக்கிறார் நம்மள பார்க்க. அவரை பாக்குறதுக்காக போறோம். தீர்த்த யாத்திரை பண்ண வரல, மலையில காத்து வாங்க வரல, அஞ்ஞானி மனிதர்கள் மாதிரி மலையில காத்து வாங்க வரல நாம. அஞ்ஞானி மனிதர்கள் பாத்தீங்கன்னா டூருக்கு போற ஒரு இடமாகவும் மதுபன் இருக்குது. அப்படியே தீர்த்த ஸ்தலங்கள்ல அதுவும் ஒரு இடமாகவும் போறாங்க. அப்படி நாம வரல. இங்க அப்பா அம்மாவை சந்திக்க, அதாவது மம்மா பாபாவை சந்திக்க, அதாவது பிரம்மா பாபா அம்மாவையும் சிவ தந்தையும் சந்திக்க வரும். ஏன்னா அவரு நம்மளை சந்திக்கிறதுக்காகவே வர்றாரு. இன்னொன்னு சிவபாபாவே தாயும் தந்தையுமாகவும் இருக்கிறது இல்லையா. சோ அப்படி பார்த்தா அவர் தூர தேசத்துல வசிக்கிறவரு, வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறாங்க இல்லையா. சிவபாபாவை பொறுத்த வரைக்கும் இதுவே வெளிநாடுதான். அவருடைய நாடு பரந்தாமம். ஏன் வராங்க இந்த வெளிநாட்டுல, அதாவது இந்த பாரத பூமியில? சொர்க்கத்தை படைக்கிறதுக்காக வராங்க. அந்த மாதிரி உன்னத காரியம் பண்றவரை பாக்குறதுக்காக போறோம். குழந்தைங்க பல ஊர்ல இருந்து போறோம், ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் போறோம், வெளிநாட்டுல இருந்தும் வராங்க. அதனால பாபாவுக்கு இந்தியாவே வெளிநாடுன்றதுனால நமக்கு வெளிநாடா இருக்கிறது எல்லாம் அவருக்கு ரெட்டை வெளிநாடு ஆயிடுச்சு. ஆனா எதுக்கு வராங்க எல்லாரும் வெளிநாட்டுல இருந்து, உள்நாட்டுல இருந்து எல்லாரும்? எந்த பொருளையும் பாக்குறதுக்கு வரல. ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த பொருளையும் பார்க்க வரல, எந்த ஸ்தூல பொருளையும் பார்க்க வரல, எந்த சாக்கார மனிதரையும் பார்க்க வரல. ஜீவாத்மாக்கள் வராங்க, தன்னுடைய ஆத்மாக்களின் தந்தைய, தாய் தந்தைய நேரடியா சந்திக்க வராங்க. அதுவும் தூர தேசத்துல வசிக்கிற தந்தையை சந்திக்க வராங்க. சூப்பர்ல. அமெரிக்கா ஜனாதிபதி இங்க வராருன்னா எப்படி இருக்காரு பாக்கணும், போகணும்னு தோணும். இதோ அமெரிக்கா இதே உலகத்துலதான் இருக்குது. ஆனா அவரு இந்த உலகத்திலே இல்ல, கியூர் இருந்து வர்றாரு இல்லையா. அந்த உணர்வோட நம்ம சந்திக்கிறோமா பாபாவை? கியூர் இருந்து வர்றாரு, ஒரு வினாடியில நம்ம சந்திக்க வர்றாரு. நம்ம அப்பா அம்மா பரந்தாமத்துல இருந்து வர்றாரு. பரந்தாமம் தான் அவர் இருக்கிற இடம், அங்கிருந்து வர்றாரு. அவரு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, அந்த அப்பா அம்மா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அவங்க கிட்ட இருந்து சொர்க்க சுகம் கிடைக்கும். ஆனா எப்ப கிடைக்கும்? ஆக்சுவலா அந்த அந்த உணர்வுல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? அப்படி தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிறவரை பாத்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற உணர்வுல உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? அவர்கிட்ட இருந்து சொர்க்கத்தின் சுகம் கிடைக்கும். ஆனா எப்ப கிடைக்கும்? அவரு கொடுக்கற வழிப்படி நடந்தாதான் கிடைக்கும். சும்மா பாத்துட்டாலே கிடைக்கும், பாத்துட்டாலே கிடைக்கும்னா எல்லாரும் போயிடுவாங்க. அவருடைய வழிப்படி நடந்தாதான் கிடைக்கும். அதனாலதான் அவருடைய ஸ்ரீமத்துக்கு இவ்வளவு புகழ் இருக்குது. பகவானுடைய மகா வாக்கியம் ஸ்ரீமத்தின் புகழ் இருக்குது இல்லையா. ஸ்ரீமத் பகவத்கீதை அப்படின்ட்டு பகவானுடைய வழி, உயர்ந்த வழி. பிரம்மாவுடைய ஸ்ரீமத்தினோ, விஷ்ணுவுடைய ஸ்ரீமத்தினோ, சங்கரோட ஸ்ரீமத்தினோ சொல்லல. எல்லாரையும் விட உயர்ந்தவங்க இந்த தாயும் தந்தையும். மனித குலத்தை படைத்த தாய் தந்தைய இந்த அழுக்கான உலகத்துக்கு வாங்க, எங்களை தூய்மை ஆக்குங்கன்னு கூப்பிடுறான். இங்க எப்பவுமே வராதவரை தான் கூப்பிடுறோம், இங்க வந்தவங்களை கூப்பிடல. இங்க பிறவி எடுத்தவங்க எல்லாம் இங்கேயே தான் இருக்கிறாங்க, அவங்களே என் கூப்பிடணும். கிருஷ்ணராகட்டும் யாரா இருக்கட்டும் எல்லாம் இங்கே இருந்தவங்க, இங்க இருந்தவங்க எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. அப்ப இங்க இந்த மாதிரி ஆக்கினவரை கூப்பிடுறோம், நம்மளை படைச்சவரை கூப்பிடுறோம், வாங்க தூய்மையாக்குங்க, எங்களை இதுல இருந்து காப்பாத்துங்கன்னு. அவர் வேற்று நாட்டுக்கு வர, அவரை பொறுத்த வரைக்கும் இது அவருடைய நாடு கிடையாது இல்லையா, அதனால இது வேற்று நாடு அல்லது மற்றவங்களுடைய நாடு. மாற்றான் பூமிக்கு வர, மாற்றான் பூமியில உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. மாற்றானுடைய தேசம், வேற ஒருத்தனுடைய ராவணனுடைய நாடு இது. அகாசுரன் பூத்நாத் சூர்பனகை, பூத்நாஸ் சூர்பனகை, இரண்யகசிபு, இது எல்லாம் இப்ப இருக்கிற மனித குலத்துல இருக்கிற மனிதர்களை, கலியுகத்து மனிதர்களை குறிக்கிற பேரு தானே தவிர, அசுரர்னு தனியா ஒரு உருவத்தோட யாரும் கிடையாது. சமஸ்கிருதத்துல அப்ப ஒவ்வொருடைய ஒவ்வொரு கேரக்டரையும் பாருங்க. அகாசுரன் என்ன பண்ணா, பூத்னா என்ன பண்ணா இல்லையா, பூத்னா வந்து அரக்கி, அவளுடைய பாலை குடிச்சோடனே கிருஷ்ணர் இறந்துடுவாரு அப்படின்ட்டு அவளை அனுப்பி வைப்பான் கம்சன். அப்ப இங்க என்ன அர்த்தம், விஷ பாலை குடுக்கறாங்கன்னு அர்த்தம், விஷ எண்ணங்களை போதிக்கிறான். அந்த மாதிரி அரக்கிகள் வாழற உலகம் இது. சூர்பனகை இல்லையா, காம வெறி பிடிச்சு அலையிற பெண் சூர்பனகை. இரண்யகசிபு தானே கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிறவன். சோ இந்த மாதிரி எல்லாம் இங்க இருக்கிற மனிதர்கள் தானே தவிர, தனியா அப்படி ஒரு அசுரன் ஒருத்தன் கிடையாது. அதே மாதிரி தேவதைகளுக்கு தனியா வேற மாதிரி இருப்பாங்களா, நாலு கை பத்து கைன்னு இருப்பாங்களான்னா அதுவும் கிடையாது. தேவதைகளும் மனிதர்களே, அசுரர்களும் மனிதர்களே. தெய்வீக குணம் நிரம்பும் போது தேவதைகள், அசுர குணம் நிரம்பும் போது அசுரர்கள். அசுர குணம் மேலோங்கும் போது பிறவி எடுக்கிறவங்க எல்லாம் அசுரர்கள் தான், தேவதையா இருந்தவங்களே அசுரர்களா பிறக்கிறாங்க. அதே மாதிரி தூய்மையான தேசத்துல பிறந்தவங்க தேவதைகள், அவங்களுடைய மறுபிறவியும் தூய்மையான தேசத்திலே இருந்துச்சு. சத்யுகமும் திரேதா யுகமும் பகவானுடைய வீடு மாதிரி, இறைவன் நமக்காக கட்டின வீடு அது. சோ நான் வீட்டை இடித்து மீண்டும் கட்டுவேன்றது இந்த உலகம் சத்யுகத்தை கட்டுறதை தான் குறிக்கிறது, அது பைபிள்ல இருக்கிறது. சரி, சொர்க்கத்துக்கு வரீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு வரீங்க. சமஸ்கிருதத்துல மதுபன் நமக்கு இப்ப வீடு. சோ இப்ப சொர்க்கத்துடைய மாதிரி மதுபன், அதாவது குணத்தினால. சோ சொர்க்கம் நம்மளுடைய, அப்ப பாருங்க எத்தனை வீடு நமக்கு, மதுபன் ஒரு வீடு, பரந்தாமம் ஒரு வீடு, சொர்க்கம் ஒரு வீடு. இப்ப இதுல அதிக நேரம் கழிக்கிறது வந்து சொர்க்கத்துலதான். ஆனா இப்ப அடுத்தவங்க வீட்டுல இருக்கிறீங்க, அப்ப இது வேற ஒருத்தருடைய வீடுன்ற உணர்வை ஏற்படுத்துறப்பாங்க. இதுல நம்ம எந்த அளவுக்கு ஆழமா சிந்தனை செஞ்சு தத்ரூபமா அந்த நினைவுலயே இருக்கிறோன்றத பொறுத்துதான் நம்மளுடைய புருஷார்த்தம் பக்காவாகிறது இருக்கு. இது நம்ம வீடு கிடையாது, இது நம்ம உடம்பு கிடையாது, சொர்க்கம் தான் நம்ம வீடு, சொர்க்கத்துல இருக்க தேவதை உடம்பு தான் என் உடம்பு. அந்த உணர்வை ஏற்படுத்த ஏற்பட்ட இதுல இருக்கிற அதுல பற்று வந்துச்சுன்னா இந்த பற்று தானா போயிடும். இந்த பற்ற விடுறதுக்கு முயற்சி பண்றத விட அதுல பற்ற ஏற்படுத்தும். நாராயணர் ஒண்ணுமே இல்ல, அடுத்த ஒரு மணி நேரம் நான் பரந்தாமத்தை வரவே மாட்டேன், அந்த கவனம் மட்டும் இருந்துட்டே இருக்கும். அடுத்த ஒரு மணி நேரம் சூக்ஷ்மாதனத்தை விட்டு வர மாட்டேன், அடுத்த ஒரு மணி நேரம் சொர்க்கத்தை விட்டு வர மாட்டேன். மற்ற பிராக்டிஸ் நீங்க பக்கா ஒழிப்புலயே பாக்குறீங்களா, அதெல்லாம் கூட அடுத்தது. அந்த இடம் அங்கதான் இருக்கிறன்ற உணர்வு இருந்தாலே அந்த குணாதிசயங்கள் வெளிப்படும். ஏன்னா நம்மளுடைய குணம் இடத்துக்கு இடம் மாறும். ஸ்கூல்ல இருக்கும்போது நம்மளுடைய மனநிலை சுத்தமா வேற மாதிரி, வேற ஒரு ஆளா இருக்கும். வீட்டுக்கு வந்தா வேற ஒரு ஆளா இருக்கும், ஆபீஸ்க்கு போனா வேற ஒரு ஆளா இருக்கும், பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா வேற ஒரு ஆளா இருக்கும், புது ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா வேற ஒரு ஆளா இருக்கும், பிரம்மகுமாரி சென்டருக்கு வந்தா வேற ஒரு ஆளா இருக்கும். அப்ப அந்த இடம் வந்து நம்மளுடைய உள்ள இருக்கிற குணங்கள் அதுக்கேற்ற மாதிரி வெளிப்படுது. பரந்தாமத்திலே இருங்க, இறைவனுக்கு சமமான குணம் வெளிப்படும். சூக்ஷ்மாதனத்திலே இருங்க, எல்லைக்கு அப்பாற்பட்ட அந்த மனநிலை வெளிப்படும். சத்தியுகத்திலே இருங்க, தெய்வீக குணங்கள் வெளிப்படும். அந்த உணர்வு ஏற்படுத்துறதுக்கு தான் என்ன சொல்ற, அதுதான் உங்க இடம், இது உங்க இடம் கிடையாது, உங்க இதே கிடையாது. ஒரு ஊர்ல ரொம்ப மோசமானவங்க நிறைந்த ஒரு ஏரியாவுக்கு நீங்க போறீங்க, அங்க போனாலே சொல்றாங்க இந்த ஏரியால நிறைய கொலை கொள்ள கற்பழிப்பு நடக்கும், அந்த மாதிரி கீழான ஏரியா, அந்த ஏரியாவுக்கு போனாலே ஜாக்கிரதையா இருக்கணும், அல்லது அந்த ஊருக்கு போனாலே ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாங்கன்னா, நம்ம அங்க போகும்போது அந்த உணர்வுலயே இருக்கும் எச்சரிக்கையா, ஓ இங்க இப்ப திரும்பி கூட பாத்துடக்கூடாதான்ப்பா, திரும்பி பாத்துக்கிறதுல பேச்சு கொடுத்து நம்ம பொருள் எல்லாம் அபியூஸ் பண்ணிடுவாங்களாம் அப்படின்ற அந்த உணர்வுலயே போகும்போது என்ன பண்ணுவோம், எச்சரிக்கையா போகும். அதே உணர்வுல இந்த உலகத்துல இருந்து, இந்த உலகத்துல உள்ள எந்த விஷயத்த கவனம் கொடுத்தாலும் மாய அப்படியே பாபா கொடுத்த அனைத்து பொக்கிஷத்தையும் கொள்ள வச்சுட்டு போயிடும். அதனாலதான் இந்த மூன்று உலகத்துல இப்பவே வச்சீங்க அப்பதான் அங்க வர முடியும். இது அடுத்தவனுடைய வீடு, உங்க வீடு கிடையாது, ராவணனுடைய வீடு அல்லது ஜெயிலு, அதுல இருந்து விடுதலை பண்றார் பாபா நம்மளை. அரை கல்பமா இந்த மாயின் தேசத்திலேயே மறுபிறவி எடுத்துக்கிட்டே வந்திருக்கிறீங்க. சமசுப்பர்ல இப்ப வெள்ளக்காரங்க ஆட்சி செய்யறாங்க அல்லது முகலாயர்கள் ஆட்சி செய்யறாங்கன்னா, அப்ப நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா மீண்டும் அவங்க ஆட்சியிலேதான் பிறப்போம், ஏன்னா அவங்க ஆட்சி இங்க நடந்துகிட்டே இருக்கு. அவங்க ஆட்சி போன பிறகு இப்ப காந்தி வந்தாரு, சுதந்திர இந்தியா ஆயிடுச்சு, அப்ப சரீரம் விடும்போது சுதந்திர இந்தியாவிலே பிறப்போம். அதே மாதிரி ஒட்டுமொத்த உலகம், காந்தி ஆண்டாலும் முகலாயர்கள் ஆண்டாலும் வெள்ளக்காரங்க ஆண்டாலும் யாரு பண்ணாலுமே, இது ராவணனுடைய ராஜ்யம், ராவணனுடைய ராஜ்யத்திலே மறுபிறவி எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. இப்பதான் விடுதலை கொடுக்கிறார், வேண்டாம் அடுத்த பிறவி இங்க எடுக்க வேண்டாம், இந்த உலகத்தை மாத்திரலாம், சத்தியுக திரேதாயுகம், சத்தியுகம் வரப்போகுது. சத்தியுக திரேதாயுகத்துலதான் ராமராஜ்யம், கடவுளுடைய ஆட்சி நடக்குது. தமசுவரில் கடவுளுடைய ஆட்சி நடக்குது, கடவுள் ஆளல, ஆனா அவருடைய ஆட்சி. இப்ப உண்மையிலே பாத்தீங்கன்னா காந்தி ஆளல, ஆனா காந்தியுடைய ஆட்சி தான் நடக்குது. அதனாலதான் இதுக்கு தளம் போராட்டம் இல்லையா. சோ அவர் அங்க ஆரம்பிச்சு வச்சாரு, அது நடந்துட்டு இருக்குது. எது நடந்தாலும் அமைதியா இருக்குன்னு இப்ப நமக்கு கத்து கொடுக்கிறார். இதுதான் அங்க நடக்கும், அங்க கடவுள் வரமாட்டாரு, ஆனா அவர் கொடுத்த வழிதான் அங்க ஆட்சி செய்யுது. சோ ஒட்டுமொத்த உலகத்தையுமே பாத்தீங்கன்னா காந்தி ஆட்சி, கடவுள் ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த ஈஸ்வரனுடைய ஆட்சிய ஈஸ்வரனே வந்து ஸ்தாபனை செய்யற ஒவ்வொரு கல்பத்திலும். சோ அந்த ராஜ்யத்துல அரை கல்பம் மறுபிறவி எடுப்பீங்க, அடுத்த அரை கல்பம் ராவணனுடைய ஆட்சியில மறுபிறவி எடுப்பீங்க. இப்ப நம்ம யாரு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் புரியுதா, ஞாபகம் இருக்குதா இல்லையா? அந்த அந்த விஷயம், யாரு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோன்ற அந்த ஒரு விஷயம் அதுலதான் இருக்குது எல்லாமே. இப்ப பாத்தீங்கன்னா மதுபன்ல சாக்கார பிரம்மா உடல்ல, அதாவது ஸ்தூல உடல்ல பிரம்மா இருக்கும் பொழுது, சிவபாபா வரும் பொழுது கடவுள் நம்ம முன்னாடி இருக்கிறாரு, அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அதுவுமே ஒரு காரணம் அவங்க பக்காவானது. ஆனா உண்மையில அப்ப சாக்கார பிரம்மா ஒரு இடத்துலதான் இருக்க முடியும், அவ்யக்த பிரம்மா எந்த நொடி வேணாலும் எந்த இடத்துக்கு வேணாலும் போக முடியும், போயிட்டுதான் இருக்கிறாங்க. இப்பவும் நம்ம எப்பவுமே பாபா எதிரில இருக்கிறாருன்ற அந்த உணர்வு இருக்கணும், ஏன்னா உண்மையில அவர் வராரு. God is watching, கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அது பக்தியில சொன்னாங்க, ஆனா நிஜமாவே இப்ப பார்த்துட்டு இருக்கிறார். எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும், அந்த உணர்வு இருக்குதா, யார் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அவருக்கு, அவர் நமக்கு டீச்சராகவும் சத்குருவாகவும் இருந்த வழி சொல்லிட்டு இருக்கிறார். அவருடைய வழி கேட்ட தாய்மார்களாகிய நாமளும் டீச்சராக சத்குருவாக ஆகிட்டு இருக்கிறோம். மனுஷன்ல இருந்து தேவதை ஆகிறதுக்கு படிச்சு, பாபா கிட்ட படிச்சு அதை மற்றவங்களுக்கும் படிப்பிக்கிறோம் இல்லையா. அதனால நீங்களும் டீச்சர் தான், மாஸ்டர் டீச்சர், மாஸ்டர் சத்குரு. இப்ப நீங்க அசுர குலத்திலிருந்து தேவதா குலத்தை சார்ந்தவராகிறீங்க. இந்த ஞானத்தை படிக்க படிக்க உங்களோட குணாதிசயங்கள் எப்படி ஆகுது, அப்படியே பண்படுது. பயங்கர கோபப்பட்டவங்க அவ்வளவு சாந்தமாகுறோம். ஏன், தெய்வீக குலத்தை சார்ந்தவர்களா மாறிட்டு வரும். உங்களை முள்ள இருந்து மலராக்குறதுக்காகவே இந்த பிரம்மான்ற ரதத்துல பாபா உட்கார்ந்து புரிய வைக்கிறேன். தன்னுடைய அன்பான குழந்தைங்களை சந்திக்கிறதுக்காக மாற்றான் தேசத்துல வரார். ஏன் சந்திக்க வர்றார், குழந்தைங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு மீட்கிறதுக்கான வழி அந்த ஞானம் என்கிட்டதான் இருக்குது, ஞானத்தின் கடலா இருக்கிறார் அவர். ஜடக்கடல் கிடையாது, ஜடக்கடல் வந்து நம்மள மூழ்கடிச்சோம், இவரு ஞானக்கடல். அதனால வர இந்த ஞானத்தை கொடுக்கணும், என் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், ஆனா அதுக்கு ஒரு உடல் வேணும். அதனால பிரம்மா உடல்ல வரார். இவர் சைத்தன்யமானவர், உயிரோட்டமானவர். கடவுளே உனக்கு கண்ணே இல்லையான்றாங்க, இப்ப அவர் உயிரோட்டமானவர், அதனால தான் கண்ணே இல்லையான்றாங்க. ஆத்மாவும் பரமாத்மாவும் பலகாலம் பிரிஞ்சு இருந்தாங்க அப்படின்னு பாட்டு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், பரமாத்மாவும் இருக்கிறாரு, அவரை சந்திக்க ஆத்மாக்களும் வராங்க, எங்கெங்கயோ இருந்து குழந்தைங்க வராங்க பாருங்க, அப்பவும் வராங்க. அப்ப வந்து எப்ப வேணாலும் வருவாங்க, அப்ப தினம் தினம் பாபா மீட்டு தான் இல்லையா. சோ எப்ப போனாலும் பாக்கலாம், அதுக்கப்புறம் அது கட் ஆயிடுச்சு மாசத்துக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமா தான் இருந்திருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வந்து இப்ப ரொம்ப குறைஞ்சிச்சு, மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அப்படின்னா என்ன அர்த்தம், எப்ப வேணாலும் குழந்தைங்க வருவாங்க, எங்கெங்கயோ இருந்தாலும் வராங்க குழந்தைங்க. பாபாவும் சுற்றி வருகின்றார். சோ இரோட்டமா பாக்குறதுக்கு குழந்தைங்க பாபா பார்க்க மதுபன் வராங்க, இது இல்லாம தன்னுடைய பக்தர்களை பாக்குறதுக்கு பாபாவும் எங்கெங்கயோ சுத்திக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா எங்கெங்கயோ கோயில் கட்டி இருக்கிறாங்களே குழந்தைங்க, சோ பக்தர்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது இல்ல பாபா எங்க இருக்காருன்னு. சோ அங்க தேடிட்டு இருக்கிறாங்க, சோ அங்கேயும் போறாரு. ஆனா அங்க போய் பாபா பார்த்தாலும் குழந்தைங்களால பாபா பார்க்க முடியாது இல்லையா, நம்ம தான் குஸ்து வச்சோம், பாபாவுடைய அன்பை உணர முடியும். கிறிஸ்துவுக்கு ஜட மூர்த்தி செஞ்சிருக்கிறாங்க, அவரு தேகதாரி, அவரை மாதிரி பிரம்மா விஷ்ணு சங்கரும் தேகதாரிகள் தான். அவங்க இயேசுவை விட பிரம்மா விஷ்ணு சங்கர் உயர்ந்தவங்க, ஆனா அவரு அவங்களையும் விட உயர்ந்தவர் யார், பகவான். அவருடைய படைப்பு தான் பிரம்மா விஷ்ணு சங்கர் இயேசு எல்லாமே. அந்த பகவானுக்கு தனக்குன்னு உடல் கிடையாது, இயேசு பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு உடல் இருக்கு. இயேசுக்கு ஸ்தூல உடல் இருக்கு, பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு சூக்ஷ்ம உடல் இருக்கு. ஆனா இவருக்கு எந்த உடலும் கிடையாது, தன்னுடையதுன்னு சொல்லிக்க எதுவுமே கிடையாது. அதனாலதான் உலகத்தின் அதிபதி, உலகத்தின் அதிபதியாகனா தன்னுடையதுன்ற அந்த உணர்வு ஃபுல்லா நீக்கிட்டாலே நம்மளும் ஆயிடலான்ற ரகசியத்தை தான் அவர் நமக்கு புரிய வைக்கிறார். அவரைத்தான் எல்லோருமே தந்தை, பரமபிதா, தெய்வீக தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவருக்கு ஸ்தூல உடலே கிடையாது, அதனால இறைவனுக்கு உருவம் இல்ல உருவம் இல்ல அப்படி சொல்றாங்க. உருவம் இருக்கானா, ஸ்தூல உருவம் கிடையாது, சூக்ஷ்ம உடலும் கிடையாது, நிராகார அந்த ரூபம் ஒளிப்புள்ளி இருக்கு, அவரைத்தான் கடவுள்றோம். அதனாலதான் சிவலிங்கம் அந்த நினைவா வச்சிருக்கிறோம். அவர் கண்டிப்பா வரார், வந்ததுனாலதான் அவ்வளவு மகிமை அவருக்கு. ஆனா எப்படி வராருன்னு மட்டும் எல்லாரும் மறந்துட்டான். கிருஷ்ணரை ஒன்னும் அழுக்கை நீக்குபவர்னு சொல்ல மாட்டோம். சோ கிருஷ்ணர் கடவுள் இல்லைன்றதுக்கு நேத்து வாணி இன்னைக்கு வாணி நிறைய ரகசியத்தை வெளிப்பட்டிருக்காரு தினம் தினம். சோ அது அதுதான் மிகப்பெரிய சேலஞ்சுன்றாரு. ஆனா அது ஃபுல்லா வாணியில சொல்றாரு. சோ அதை கேட்டு நாம அதை சொல்லணும். கிருஷ்ணர் ஒன்னும் தூய்மையாக்குபவர் கிடையாது, அழுக்கு இன்னைக்குபவர் கிடையாது அப்படி நாம சொல்ல மாட்டோம். நான் ஒன்னும் கிருஷ்ணருடைய உடல்ல வந்து யாரையும் தூய்மைப்படுத்தல. இப்ப கிருஷ்ண பகவான் சொன்னார்ன்னு தப்பாயிடுச்சு. ஏன்னா ராஜயோகம் தூய்மையாக்குற ஞானம், கிருஷ்ணர் தூய்மையா ஆனவங்க உலகத்துல இருக்கிறார், அவருக்கு எதுக்கு அந்த ஞானம் இல்லையா? அப்ப கிருஷ்ண பகவான் சொன்னாருன்றது தப்பு. இன்னொரு ரகசியம் சூப்பரா சொல்லாரு, இன்னைக்கு கிருஷ்ணருடைய வாய் மூலமா நான் எதை படைச்சேன், தேவதைகளைய படைச்சேன், தேவதைகளுடைய தலைவன் அவர், தேவதைகள் ஆல்ரெடி இருக்கிற உலகத்துல பிறக்கிறவர் அவர். நான் டைரக்டா தேவதையே படைக்கலையே முதல்ல, யார படைச்சேன், பிராமணரை படைச்சேன், பிராமணர்கள் ஞானத்தை கொடுத்து தேவதை ஆக்கினேன். ஆனா படைத்தது வந்து உண்மையிலே பார்த்தா பிராமணர்கள். சோ முதல்ல பிராமணர் தேவை. இப்ப இறைவனுடைய நேரடி படைப்பு நாம தான், தேவதை கூட கிடையாது, அடுத்ததா தான் தேவதை. சோ பிராமணரை படைக்கிறாரு, அதனாலதான் உயர்ந்த ஜாதின்றது. ஏன் பிராமணர் உயர்ந்த ஜாதின்னாங்க, இறைவனே படைத்தா அது உயர்ந்தவர்களா தானே படைப்பாரு. சோ உயர்ந்த படைப்புன்றதுனால உயர்ந்த ஜாதின்னு அங்க ஸ்தூல பிராமணர்களுக்கு வச்சுட்டாங்க, கலியுக பிராமணர்களுக்கு. சோ அப்ப பிராமணர்களை யார் படைக்க முடியும், பிராமணர்னாலே பிரம்மா வாய் வழியா பிறந்தவங்க, அப்ப பிரம்மா தானே தேவை பிராமணர்களை படைக்க. அப்படி இல்லைன்னா பிரம்மாவுடைய தொழில் வேற என்ன? சூப்பரா கேட்டுருவா, பிரம்மாவுடைய தொழிலே படைக்கிறது தானே. இப்ப பிரம்மா தான் பிராமணர்களை படிச்சிருப்பாரு, ஆனா கிருஷ்ணர் ராஜயோகத்தை கத்து கொடுத்தாரு. உண்மையில ராஜயோகத்தை கத்து கொடுக்கறதே பிராமணர்களுக்கு தான். இப்ப பிராமணரை படைக்கணும், பிரம்மா தான் படிக்கணும், அந்த ராஜயோகத்தின் மூலமா தான் படைப்பே ஏற்படுது. இப்ப பிரம்மாவுடைய சரித்திரமே மறைஞ்சிடுமே, பிரம்மாவுக்கு தொழிலே இல்லாத மாதிரி போயிடுமே. கிருஷ்ணர் படிச்சாரு, கிருஷ்ணர் ராஜயோகம் சொன்னார் சொன்னா, கிருஷ்ணர் மூலமா சத்தியுகம் ஸ்தாபனை செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா பிரம்மாவுடைய தொழிலே மறைஞ்சு போயிடும். இருந்தாலும் இந்த ரகசியங்கள் பாபா கிட்ட வந்து நேரடியா படிக்கிற குழந்தைங்களுக்கு தான் தெரியுது. மத்தவங்க நிறைய கீதா பாடசாலை இருக்கு, அதுல இதுவும் ஒண்ணு பிள்ள இருக்குது, இதுவும் ஒரு சத் சங்கம் இருக்கு, கீதை கத்து கொடுக்கிற சத் சங்கம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா யார் இந்த ஞானத்தை கத்து கொடுக்கறா? குழந்தைங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் இது, மத்தவங்களுக்கு தெரியல. இங்க யார் கத்து கொடுக்கறா? கடவுளே கத்து கொடுக்கிறார். ஞானக்கடல் மிகவும் அன்பான தாய் தந்தை கத்து கொடுக்கறாங்க, உண்மைய சொல்றாங்க. கீதை கிருஷ்ணரே சொல்லல அப்படின்னு எந்த சத்சங்கத்திலும் சொல்லி கொடுக்க மாட்டான், இங்கதான் சொல்லி கொடுக்கிறாரு. அந்த அத்தாரிட்டி யாருகிட்ட இருக்கிறார்? கடவுளை தவிர அவர் சொல்லி கொடுக்கிறாரு. அவர் எவ்வளவு இனிமையா எவ்வளவு அன்பா இருக்கிறார். எந்த மனுஷனையும் இந்த மாதிரி இனிமையானவர்னு சொல்ல முடியாது, நீங்க கண்டிப்பா சொல்ல மாட்டீங்க. அதான் சொல்ற எந்த மனுஷனும் இனிமையானவர் நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அந்த மாதிரி இனிமையின் சுரங்கத்துக்கிட்ட ஞானத்தை கத்துக்கிட்டு இருக்கிறோம், அவருடைய வளர்ப்புல வளரும். மனிதர்கள் யாரையும் இனிமையானவர்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி எந்த மனுஷனையும் புத்திசாலின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உண்மையான புத்திசாலி இவருடைய ஞானம் தான் சரியான வழியை காட்ட மாட்டது. எல்லாம் நம்மள பாதாளத்துக்கு தள்ளிடும் அப்படின்னு நமக்கு தெரியும். இங்க இருக்கிற எல்லாருமே கசப்பான விகாரிகள். அப்படியே அன்பா பேசினாங்க, உண்மையில இனிமையானவங்க கிடையாது. அன்பான வார்த்தை காட்டி துக்கத்துல தள்ளுற ராவணன் மற்றும் சூர்ப நகைகள் தான் எல்லாருமே, பூத்தனா தான் எல்லாருமே. சோ நமக்கு தெரியும் இங்க இருக்கிற எல்லாரும் கசப்பான விகாரிகள். சோ மாத்தாசிலம் பாபா குழந்தை ஆன உடனே அப்படியே கணவன் கிட்ட இருந்து விடுபடுறத பாத்தோன்னா கணவனுக்கு ஷாக் ஆயிடுது. ஏன்னா அந்த மாத்தாசுக்கு கசப்பான விகாரி கணவன் தெரியுது, அதனால புத்தி எண்ணிக்கிறாங்க. பாபா தான் அவங்கள கசப்பான விகாரிகளை தூய்மைப்படுத்திட்டு இருக்கிறது. நம்மளும் அப்படிதான் இருந்தோம் இல்லையா, தூய்மையாக்குறது. அதனாலதான் உயர்ந்தவர்களையும் உயர்ந்தவர் பகவான் சொல்றோம். ரொம்ப தாழ்ந்தவங்களே உயர்ந்தவராகிற. சோ சினிமா பாட்டுலாம் இல்லையா, அழகான பொண்ணை கண்டா படைச்ச பிரம்மனே மயங்கிடுவான்ட்டு. அப்படின்னா என்ன, உயர்ந்தவங்களே கீழானவங்கள ஆக்கிடும். அந்த மாதிரி விகாரிகள் நிறைந்தவங்க இந்த உலகம். அந்த உலகத்துல இந்த விகாரத்தின் பிரபாவம் கொஞ்சம் கூட தாக்கப்படாம தன்னுடைய பிரபாவத்தை, தன்னுடைய தூய்மையான பிரபாவத்தை உலகத்துக்கு ஏற்படுத்துற ஒரே ஒருத்தர் கடவுள் தான். அதனாலதான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். சோ அதுதான் பவர். இங்க இருக்கிற எதுவுமே அவரை ஒண்ணுமே பண்ணல. அப்படியே கூலா வாணி செலுத்திருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை போது வந்த போராட்டம் வந்த டைம்ல அவர் அமைதியா ஞானம் சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ இவங்க மோசமா பண்றாங்க, இது பண்றதெல்லாம் தப்பா, அப்படி இப்படி அதெல்லாம் எதுவும் சொல்ல. அவர் பட்டுக்கு ஞானத்தை சொல்ற கேளுங்க. அவருடைய பிரபாவத்துல வரும்போதுதான் பாதுகாப்பா இருக்கும். அவருடைய வழிதான் நமக்கு பாதுகாப்பு. ஆனால்தான் அவர் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, வாழ்ந்துட்டு சென்ற மனிதர்கள்ல பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணன் உயர்ந்தவர்கள். அதுக்கு அடுத்ததா பார்த்தா திரேதாயுகத்துல வர ராமர் சீதை உயர்ந்தவர்கள், அதாவது தேவதைகள் உயர்ந்தவர்கள். இப்ப அவங்களுமே அழுக்காகிட்டாங்க, உலகத்தின் சுழற்சியில சிக்கி சின்னாபின்னம் ஆயிட்டான். ஆனா இறைவன் சிக்கல. ஆனா காமெடி பேரும் தூய்மையான உலகத்துல வந்தவங்களே கியானத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா பாபா வர்றதே இந்த உலகத்தின் ரொம்ப மோசமான நிலையில. பாபா எந்த பிரபாவத்திலும் சிக்கல. அவரே வந்து நம்மளை தூய்மைப்படுத்தாத வரைக்கும் எல்லாருமே அழுக்காகவும் துக்கமாகவும் தான் இருக்கிறாங்க. அழுக்கானா துக்கமாயிடும்ன்ற விஷயம் யாருக்குமே தெரியல. அஸ்தமான உணவு சாப்பிட்டா உனக்கு உடல்ல வியாதி வரும், துக்கத்தை அனுபவிப்ப. இந்த ரகசியம் யாருமே சொல்லல, இப்பதான் பாபா வந்து சொல்ற. சோ அசுத்தமான உணவு, அசுத்தமான பார்வை, அசுத்தமான எண்ணம் எல்லாமே உனக்கு துக்கத்தை கொடுக்க. ஆனா இப்ப இருக்கிறது ஃபுல்லா நீ அசுத்தத்துலதான் இருக்கிற, தூய்மையாகு. மனுஷங்க சொல்ற மாதிரி கழிவு இன்னும் ஆயிரக்கணக்கான வருஷம் கிடையாது, தூய்மையாகு, முடிய போகுது. ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்கிறதுன்றது நடக்க முடியாத விஷயம் அது. அதுதான் கற்பனை. நம்ம சொன்னா நம்மளது கற்பனைன்றாங்க, உண்மையில அதுதான் கற்பனை. முன்னாடியே இருக்குது மகாபாரத போர். அதன் மூலமா தான் முக்தி, ஜீவன் முக்திங்கிற வாசல் திறக்குது. அதுவரை யாரும் முக்தி ஜீவன் முக்தியில போகவே முடியாது. இதுவரைக்கும் மகாபாரத போர் உலக பேரழிவு ஏற்படுத்துற அந்த போர்ல உலகம் அழியிற வரைக்கும் யாரும் முக்தி அடைய முடியாது, ஜீவன் முக்தி அடைய முடியாது. அதுக்கப்புறம்தான் பரந்தாமத்தின் கதவும் திறக்கும், சொர்க்கத்தின் கதவும் திறக்கும். அது வரைக்கும் இங்கேதான் இருந்தாகணும், வேற வழி இல்லை. ஆனா இங்க இருந்தாலும் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு புத்தி பாபா கிட்ட மட்டும் இணைஞ்சிருக்கணும். இந்த பழைய உலகத்துல உள்ள எத்தன் மீதும் சின்ன பற்று கூட இல்லாம நான் ஆத்மா, என்னுடைய ஒரு பரமாத்மா. இந்த பிராக்டிஸ் பக்கா படுத்திக்கிட்டே இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மொத்தத்துல இந்த துக்க தாமத்துல வராம மீதி மூன்று தாமத்திலே சுத்திக்கிட்டு இருக்கணும், பரந்தாமம், சூக்ஷ்மதனம், சொர்க்கம். அதையும் மீறி இங்க வந்தீங்கன்னா தேவியா வரணும், அம்மன் சிலையாக இருக்கிறேன், உயிரோட்டமான பார்வதி தேவியா இருக்கிறேன், சக்தி கொடுத்துட்டு இருக்கிறேன், ஒளியா இருக்கிறேன், அந்த ஆத்மா ஆத்மா ஒளியா இருக்கிறேன். அது இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்தூல உடலுடைய உணர்வு கொஞ்சம் கூட வராம பாதுகாத்துக்கணும். அப்பதான் இந்த கழிவுத்துடைய எந்த பாதிப்பும் உங்களை தாக்காது. அது வரைக்கும் மகாபாரத போர் நடக்கிற வரைக்கும் எல்லா ஆத்மாவும் இங்கேதான் அலைஞ்சிட்டு இருக்குது. கண்ணாமூச்சி விளையாட்டு, பூல் புலையா விளையாட்டு மாதிரி இருக்குது. கண்ணாமூச்சிக்கு ஹிந்தியில பூல் புலையா அந்த மாதிரி இருக்குது. தான் யாருன்னு மறந்து அலைஞ்சிட்டு இருக்குது. சோ அதனால நீங்க நிறைய இந்து ஃபங்க்ஷன், மயான கொள்ளை அதெல்லாம் பாத்தீங்கன்னா சாமியோட கண்ணை கட்டி வைப்பாங்க. சோ கண்ணாமூச்சி விளையாட்டு தெரியல, என்ன தெரியல, முக்திக்கான வழியும் தெரியல, ஜீவன் முக்திக்கான வழியும் தெரியல. எல்லாரும் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. இங்க வா, என் மதத்துக்கு வா, சொர்க்கத்துக்கு போவ, என் மதத்துக்கு வா, சொர்க்கத்துக்கு போவ, என்ன குருவாயத்துக்கு சொர்க்கத்துக்கு போவன்ட்டு எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. மனிதர்கள் எல்லாம் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. வாசல் தெரியல, வாசலுக்கு வழி தெரியல, முக்தி ஜீவன் முக்தி வாசலுக்கு போக விரும்புறாங்க, ஆனா போக முடியல, வழி தெரியல. யாராவது இறந்தா கூட அவர் சொர்க்கவாசி ஆகிட்டாருன்றாங்க. ஆனா இருக்கிறது நரகம் ஆச்சு, எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும், இங்கதான் மறுபிறவி எடுக்க முடியும். பாபா வரும்பொழுதுதான் சொர்க்கத்துக்கு போக முடியும், சொர்க்கத்துக்கு போறதுக்கு நம்ம தகுதி அடைய முடியும். சொர்க்கமே அதுக்கப்புறம் தான் வரும். அவர் வந்து ராஜயோகத்தை முதல்ல கற்பிக்கணும். அந்த ராஜயோகத்தின் மூலமா தான் சொர்க்கத்துல நீங்க ராஜா பதவியோ இல்ல பிரஜை பதவியோ அடைய முடியும். பிரஜையாவனா கூட பாபா ஞானத்தை கேட்டாதான் நீங்க அங்க வர முடியுமே. அதனால சொர்க்கத்துக்கு யாரும் போக முடியாது, இறைவன் வராத வரைக்கும் யாரும் போக முடியாது. இப்ப சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன பிறவி எடுக்கணும், அந்த வருமானத்தை இப்ப சேருங்க. உண்மையான வருமானம் இதுதான் இல்லையா. மற்றதெல்லாம் சூப்பரா சொன்னார் பாருங்க. அப்பா கிட்ட கொடுக்கற ஆஸ்தி முடிஞ்சிருச்சு, இனிமேல் வராது. இனி உங்களுடைய வருமானத்தை இறைவனுடைய வழிபடி இதே சங்கமயத்துல நீங்க பண்ணணும். அடுத்த 2500 வருஷத்துக்கான வருமானத்தை இப்ப நீங்க பண்ணணும். எப்படி ஒருத்தர் ரொம்ப பெரிய பணக்காரனாருன்னா இவ்வளவு சேர்த்து வச்சிருப்பார், எவ்வளவு கடினமா உழைச்சிருப்பார் இவ்வளவு பணக்காரனா ஆவறதுக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரிதான் சத்தியுகத்துல அவ்வளவு உயர்ந்த பதவி, அந்த பதவிக்கு ஏத்த மாதிரி பணக்காரங்களாகவும் இருப்பாங்க. இதே அங்க ராஜாவை விட பணக்காரனா எந்த பிரஜையும் இருக்க மாட்டான். பணக்கார பிரஜைகள் இருப்பாங்க, பட் ஆனா அவங்களையும் விட உயர்ந்தவரா ராஜா, ஸ்ரீ நாராயணன் இருப்பார் மகாராஜா. ஆனா இங்க அப்படி கிடையாது, அரசியல்வாதியை விட மிகப்பெரிய பணக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. துவாபர யுகத்துல இருந்தே அப்படி இருக்கிறாங்கன்றாரு பாபா. பணக்காரங்க ராஜாக்களை விட பணக்காரங்களா இருப்பாங்கன்ட்டு. அப்ப இவங்க எப்படி அந்த பதவி அடைஞ்சாங்க, அந்த வருமானத்தை சேர்த்தாங்க, எப்ப சேர்த்தாங்க? கழிவு இறுதியில வருமானம் செஞ்சிருக்கணும், ஆத்மா சேமிச்சிருக்கணும், அவ்வளவு உயர்ந்த வருமானத்தை அடையிறதுக்கு ஆத்மா செஞ்சிருக்கணும். பாருங்க பைபிள் குரான்ல பாத்தீங்கன்னா கடவுள் போய் அங்க போய் கொள்ளையடி இங்க போய் கொள்ளையடி அப்படின்னு வழி காட்டுற மாதிரி இருக்கும். கொள்ளடிச்சா ஒரு பணக்காரன் ஆகிட்டு பாரு நான் ஒண்ணு பணக்காரன் ஆக்கிட்டேன். கடவுள் கொள்ளையடிக்கிற வழிய சொல்ல, பாபா கொடுக்கற வழியில இயற்கையே உங்களுக்கு எல்லா இடத்துல இருக்கிற தங்கத்தையும் எடுத்தாந்து பாரதத்துல சேர்க்கும், குவிக்கும். அதை நினைக்கும் போது எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஜஸ்ட் நாம அதுக்கு தகுதி அடையணும் அவ்வளவுதான். அதுக்கு இப்ப முழு மூச்சா ஆத்மா 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 பயிற்சி. இந்த பழைய உலகத்துல எந்த பொருளும் ஒரு துளி கூட ஈர்க்கல அப்படின்னா அங்க முழு ஆஸ்தி அடைவீங்க. இங்க ஒரு துளி ஈர்க்குது அப்படின்னா அங்க பல துளி காணாம போயிடும். இங்க ரொம்ப மாட்டினா அங்க எதுவுமே இல்லாம போயிடும். அந்த கவனம் இருக்கணும். இங்க எந்த அளவுக்கு உலகத்து விஷயங்கள் உங்களுடைய கவனம் புத்தி பார்வை போகுதோ அந்த அளவுக்கு அங்க இழந்துடும். சத்யுக தேவதைகள் கலியுக இறுதியில தான் அந்த வருமானத்தை கண்டிப்பா பண்ணி இருக்கணும், அப்பதான் சத்யுகத்துல தேவதையாக முடியும் சொல்றாங்களா. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க, பணக்கார குடும்பத்துல பிறந்தாங்கன்னா அச்சதே அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து வச்சதே அது நான் புண்ணியம் பண்ணிச்சோ, அப்ப அது முந்தைய ஜென்மத்து புண்ணியத்தை தான் சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி சொர்க்கத்துல இந்த உலகத்துல 5000 வருஷத்துல நம்பர் ஒன் பணக்காரன் பார்த்தா நாராயணன். அப்ப எப்ப பண்ணாரு, அதுக்கு முந்தைய ஜென்மத்துல தானே பண்ணிருப்பாரு. அதுக்கு முன்னாடி இருந்ததோ கலியுகம் ஆச்சு, கலியுக இறுதி ஆச்சு. சோ அப்பதான் அந்த மாதிரி புண்ணிய காரியம் பண்ணிருக்கிறான். 21 பிறவிக்கு தொடர்ந்து அந்த ஆத்மா உயர்ந்த பதவி அடையுதுன்னா அந்த மாதிரி காரியத்தை பண்ணிருக்கிறான். சொர்க்கத்துல பண்ண மாட்டாங்க, ஏன்னா சொர்க்கத்துல எல்லாருக்கும் ஞானம் இருக்குது, அங்க புண்ணிய செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு, என்ன கொடுக்க போறீங்க? சோ இப்ப கொடுக்கறோம். 21 பிறவிக்கு ஆஸ்தி அடையிற அளவுக்கு, ஏன்னா 21 பிறவிக்கு எல்லாரும் வர்றதுக்கு அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்தோம் பாருங்க, அதோடைய விளைவாக அவங்களுக்கு அதிபதியாக ஆகும். என்ன மாதிரி வருமானத்தை நாம சேர்த்துட்டு இருக்கிறோம் பாருங்க. சொர்க்கத்துக்கே எஜமானர் ஆகிற மாதிரி வருமானம். அப்ப நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு தடவையும் அலட்சியமா இருக்கும் பொழுது அமிர்த வேலை ஏந்திரிக்க முடியல அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல எல்லாம் இதை ஞாபகப்படுத்தீங்கன்னா டக்குன்னு குஷி குஷியா ஏந்திரிச்சிடும். ஏன் அமிர்த வேலையில ஏந்திரிச்சு அப்படியே தூக்கத்திலேயே யோகம் பண்றோம் அப்படின்னு போது அதுக்குதான் இந்த ஞானம் நம்மள அப்படியே புத்துணர்ச்சி பண்ண வைக்கிற மாதிரி ஞானம் மைண்டுக்குள்ள சுத்தணும். அதுக்காக தான் மெயினா முரளி பிளாக்ல bkshravana.comல வந்து அந்த எசன்ஸ் போடுறது. சோ அது தயவு செய்து படிங்க, அது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஒரு தடவை நீங்க முரளி கேட்டீங்க அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு அல்லது ஒரு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3-4 தடவையாவது அதை பார்க்கும்போது அந்த முரளி ஃபுல் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் வந்துடும். ஒரு 10 பாயிண்ட்டுக்குள்ள வந்துடுது இல்லையா. சோ அப்ப அது திரும்ப திரும்ப நினைக்கும் போது அந்த மைண்ட்ல அதுவே மைண்ட்ல இருக்கும்போது அந்த ஒரு சந்தோஷம் அந்த லட்சியம் நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி வருமானத்தை சேர்த்துட்டு இருக்கிறன்ற அந்த உணர்வு. சோ இதை நீங்க பல தடவை இதை படிக்கும் போதுதான் என்ன ஆகும்னா, அமிர்த வேலையில நீங்க ஏந்திரிச்ச உடனே இந்த பாயிண்ட் தானாவே ஞாபகம் வரும். அப்படியே வரட்டினால நீங்க யோசிச்ச உடனே டக்குன்னு வந்துடும். ஒரே ஒரு தடவை தான் முடியல கேட்டீங்கன்னா அடுத்த நாள் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா மைண்ட் பிளாங்கா இருக்கும், ஒண்ணுமே தெரியாது. சரி, ஒரு வினாடி கூட வினாக்காதீங்க. அதுதான் மெயின். நேத்து வானில சொன்னார் இல்ல, முடிக்கும் பொழுது இப்ப என்ன பதவி நான் அடைவேன் பாபா உடல் விட்டா அப்படின்னு கேட்டா பாபா சொல்லிடுவாரு. பாபா சொல்றாரு, சரி உடல் விட்டு இன்னொரு பிறவி. ஏன்னா அந்த மாதிரி எண்ணம் இருக்கலாம், ரொம்ப கஷ்டமா இருக்குது உடம்பு சரியில்லை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் வரலாம். சோ பாபா சொல்றாரு, நீ இப்ப சரீரம் விட்டு போய் எங்க போய் ஞானம் எடுக்க போற? ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் ஞானம் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு எங்க இருக்குது, அப்பவே சொல்லிருக்கிறது இப்ப. அதனால இப்பவே பக்காவா இரு, உடலை விடணும்ன்ற எண்ணம் வேண்டாம், கவனமா இரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு வினாடி கூட வீணாக்காத. சொர்க்கத்தின் எஜமானராகிற அளவுக்கு ஆஸ்தி அடையணும்னா எவ்வளவு கவனம் கொடுக்கணும், ஒரு வினாடி கூட அலட்சியப்படுத்தக்கூடாது. இப்ப சேர்க்கிற வருமானத்துடைய பலனைத்தான் சொர்க்கத்துல அனுபவிக்கிறோம். கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் இடைப்பட்ட சங்கம் யுகத்துல இருக்கிறீங்க. இந்த சங்கம் யுகத்து நிகழ்ச்சியத்தான் அவங்க வெவ்வேறு யுகத்துல நடந்ததா காட்டிட்டாங்க. செம்ம சூப்பர். சங்கம் யுகத்துல மாயையோடு நம்ம பண்ற யுத்தத்தை தான் மகாபாரதத்துல துவாபர யுகத்துல நடந்த மாதிரி காட்டிட்டாங்க. ராமாயணத்துல திரேதாயுகத்துல நடந்த மாதிரி காட்டிட்டாங்க. பைபிள் குரான்ல கலியுக துவாபரகத்துல நடந்த மாதிரி காட்டிட்டாங்க. எல்லாமே இப்ப நடக்கிறது தான். அவங்க வருஷத்தை போட்டதுனால நெஜமாலே நடந்துச்சுப்ல இருக்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க. இங்கேயும் தான் போட்டிருக்குது, யுகம்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் வருஷம் கிடையாது, யுகம் சொல்றாங்களா, திரேதாயுகம் கரெக்டா சொல்றாங்கல்ல. ஆனா உண்மையில அந்த வருஷம் நடக்கல அது இல்லையா. அதே மாதிரிதான் மற்ற மாதத்துல நடந்திருக்கு. பாவம் மனிதர்களுக்கு அது தெரியாதனால மாட்டிக்கிறாங்க. மனிதர்களோட நடந்த யுத்தம் இருக்குது அப்படின்னு மனுஷனை வெட்டி வீசிட்டு இருக்கிறாங்க. கேட்டா கடவுள் அதர்மம் நடக்கும் போது தட்டி கேட்கணும், கொலை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. எதை கொலை பண்ண சொல்றாரு? உனக்குள்ள இருக்கிற அதர்மத்தை கொலை பண்ண சொன்னாரு, மனிதர்களுக்கு கிடையாது. வெவ்வேறு யுகத்துல காட்டிட்டாங்க. அனைத்து கர்மம் அகர்மம் விகர்மத்தின் விளைவை பாபா புரிய வைக்கிறார். பாபா சொல்றார், குழந்தைகளே நான் இப்ப உங்களுக்கு எந்த கர்மத்தை கத்து கொடுக்கறேனோ அதை மட்டுமே செய்யுங்க. இல்லையா, இப்ப நம்மளுடைய கர்மம் எல்லாமே வித்தியாசமானது. இன்னைக்கு வரதானத்துல சொல்ற மாதிரி எல்லாம் புதுசு, நம்ம பாக்குறது புதுசு, கேக்குறது புதுசு இல்லையா. நாம பாக்குறோம், ஆத்மாவை பாக்குறோம், மனிதர்கள் உடலை பாக்குறாங்க, கவர்ச்சியில மயங்குறாங்க. ஆனா நம்ம ஆத்மாவை பாக்குறோம், பேசுறது இனிமையான வார்த்தை. அவங்க என்ன பேசுறாங்க, நம்ம இனிமையான வார்த்தையை பேசுறோம். சோ எல்லாமே மாறுது இங்க. ஏன்னா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாபா அந்த மாதிரி. இப்படித்தான் நீ பாக்கணும், இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் தூங்கணும், இத்தனை மணிக்கு தான் ஏந்திருக்கணும், எல்லாமே அத மட்டும் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கலியுகத்துல இல்ல. கலியுகவாசிகள் விகாரமா பாப்பாங்க, அது அவங்க அந்த யுகத்துடைய குணாதிசயம். உங்களுக்கு இது கலியுகம் கிடையாது, சங்கம யுகம், வேற யுகத்துல இருக்கீங்க. இது யாருக்கும் தெரியல, வேற யாருக்கும் தெரியல. அட எல்லாரும் போல நம்மளும் ஜாலியாவே இருக்கலாமே. இப்படி நீங்க கிருஷ்ணரை கூப்பிடுவீங்களா? கேக்கணும் டக்குன்னு. எல்லாரும் மாதிரி நீங்களும் இருந்தா கிருஷ்ணரை அப்படி கூப்பிடுவீங்களா? விகாரத்துக்கு வான லட்சுமிய கூப்பிடுவீங்களா? கூப்பிட முடியாது. அது எப்படி? அவங்கள விட உயர்ந்தவங்க தான். அவங்க இருந்த யுகத்தை விட உயர்ந்த யுகத்தை சார்ந்தவங்க நாங்க. சங்கம் யுகம் உங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். சோ இது வந்து நம்ம மைண்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். நான் சங்கம் யுகவாசி, கலியுகவாசி கிடையாது, கலியுகத்துடைய குணாதிசயம் இருக்குதா செக் பண்ணிட்டே இருக்கணும். அந்த உடல் உணர்ந்து சுத்தமாக வெளிப்பட்டுட்டா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மத்தவங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். எனக்கு தெரியுதா? நிரந்தரமா தெரியுதா? நிரந்தரமா அந்த ஞாபகம் இருக்குதா? ஞாபகப்படுத்துங்க. சங்கம் யுகம் இந்த மாதிரி கர்மம் தான் செய்யணும்னு பாபா கத்து கொடுக்கிறேன். அத மட்டும் பண்ணுங்க. சம பார்க்கலானது, நான் உனக்கு என்ன கத்து கொடுக்கறனோ அத மட்டும் செய், மத்ததெல்லாம் பண்ணாது. சத்தியுகத்துல இருந்து த்ரேதா யுகமாக ஆகும் பொழுது கூட யாருக்குமே ஒரு யுகம் கடந்து போகுதுன்னு தெரியாது. அவ்வளவு சூப்பர் இல்ல. இப்போ கொண்டாடுறாங்களா, அப்படியே 2000 வருதுன்னு உடனே இது இவ்வளவு பெரிய இது, அடுத்தது வரப்போகுது, இது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வுன்றாங்க. அதுவா வரலாற்று நிகழ்வு? ஒரு யுகமே மாறுது, ஆனா உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. சோ மத்ததெல்லாம் கொண்டாடுறதே வேஸ்ட் அப்ப இல்லையா. சோ சத்தியுக த்ரேதா யுகத்துடைய சங்கம் யுகம் கடந்து போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இப்பதான் நமக்கு தெரியும். ஒரு யுகம், கலியுகம் முடிஞ்சிடுச்சு, அடுத்த யுகத்துல இருக்கிறோம் நமக்கு தான் தெரியும், உலகத்துல யாருக்குமே தெரியாது. ஆனாலும் சத்தியுகத்துல இவரு ஆட்சி செஞ்சாரு, திரேத்தர யுகத்துல இவரு ஆட்சி செஞ்சாருன்னு பின்னாடி புகழ்ந்து பாடுவாங்க. ஏன்னா சத்தியுகத்துல இவங்க எல்லாம் ஆண்டாங்கன்னு திரேத்தயுகத்தினருக்கும் தெரியும், திரேத்தயுகத்துல ஆண்டாங்கன்ட்டு பிறகு தெரியும். ஆனா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தெரியாது. அதனாலதான் வேதங்கள் எழுதுற டைம்குள்ள மறந்துடுறாங்க, மறந்துதான் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி போட்டுறாங்க. கிருஷ்ணர் தூக்கி துவாபர யுகத்துல அந்த மாதிரி துவாபர யுகம் வந்த உடனே தேவதைகள் வாம மார்க்கத்துல போயிடுறாங்க. இப்ப இதுல ஆச்சரியம் என்னன்னா, எத்தனையோ வருடத்திற்கு முன்னாடி, எத்தனையோ ஆயிரம் வருடத்திற்கு முன்னாடி ராமர் ஆண்டாருன்னு எழுதுவாங்க ராமாயணத்தை. ஆனா அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இருந்திருப்பாரு, அவங்களுக்கே தெரியாது. சரி, துவாபர யுகம் வந்தவொடனே வாம மார்க்கத்துல விழுந்துடுறாங்க, அதாவது விகார மார்க்கம் காமத்துல விழுந்துடுறாங்க தேவதைகள். இப்பதான் இந்த ரகசியம் எல்லாம் உங்களுக்கு தெரியுது. இந்த ஞானம் வேற யார்கிட்டயுமே கிடையாது. சோ இது பாத்தீங்கன்னா, அது எப்படி எல்லாரும் தூய்மையா இருக்கிறாங்க, ஒரு டைம்ல எல்லாரும் தூய்மையா இருக்கிறாங்க, அப்ப டிவி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, எப்படி இது நடக்குது? நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கும், பயங்கர ஆச்சரியமா இருக்கும். அது இப்ப தெரியுது இல்லையா, விகாரமாகட்டும் எதா இருக்கட்டும். இப்ப நெட்ல எல்லாமே ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணுவோம், எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்களோ, எல்லாரும் இப்படிதான் நினைப்பாங்களோ, எல்லாரும் ஒரே மாதிரியே நினைச்சிருக்காங்க அந்த ஒரே டைம் பீரியட்ல. யோசிச்சுப்பாங்க, சோ அப்படிதான் அதுவும் வந்துருக்குது. சோ இது எல்லாமே அந்த வைப்ரேஷன்ஸ், அந்த உலகத்துல உலகத்துடைய குணாதிசயங்கள் எல்லாத்தையும் வச்சு வருது. ஆனா இந்த ரகசியம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கிட்டே இந்த ஞானம் கிடையாது. துவாபரத்துல தான் இவங்க விதாக்க இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி வரையும் தூய்மையா இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. சோ உலகத்துடைய உலகத்துல இருந்த அத்தனை மனிதர்களுடைய சரித்திரம் பூகோளம் நாம் இப்ப படிக்கிறோம். உங்ககிட்ட குறிக்கோள் இருக்குது, அந்த ஹிஸ்டரி படிக்கிறதுனால என்ன லாபம், அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? துவாபர யுகத்துக்கு அடுத்ததா வர்றது இந்த படிப்புல படிக்கிறோம், அந்த ஹிஸ்டரினால என்ன படிக்கிறோம், அதனால நமக்கு என்ன அடைய போறோம்? ஆனா இந்த ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிறதுனால குறிக்கோள் கிடைக்குது. ஏன்னா நடந்ததே திரும்ப நடக்கும், மீண்டும் அப்படி ஆக போறீங்க. ஏற்கனவே தூய்மையா இருந்தீங்க, நடுவுல மாயக்கிட்ட மாட்டி இப்படி ஆனீங்க, ஆனா முந்தைய சங்கமயத்துல மாறிட்டீங்க சொல்லும் போது வைராக்கியம் வருது. நான் மாறிட்டேன், மாறியே ஆகணும், நாராயணன் ஆகிய தீரணும், அந்த குறிக்கோள் நமக்கு கிடைக்குது. உலகத்துல உள்ள மற்ற இயக்கத்தினர் நடத்துற கீதா பாடசாலையில வேதம் சாஸ்திரம் தான் சொல்லி கொடுக்கறாங்க, எந்த லட்சியமும் கிடையாது. கிருஷ்ணர் இதை சொன்னார், அதை சொன்னார், அதை கேட்டேன், அதனால எனக்கு என்ன ஆச்சு? நீ நாராயணன் ஆக போற சொல்லல, இது உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லல, ஏதோ ஒரு அர்ஜுனனுக்கு எப்போ வாழ்ந்த அர்ஜுனனுக்கு எப்போ வாழ்ந்த கிருஷ்ணர் சொன்னாருன்னு சொல்லிட்டாங்க, எப்போ வாழ்ந்த நபிக்கு அல்லாஹ் சொன்னாருன்னு சொல்லிட்டாங்க, அதனால உங்களுக்கு என்ன? எந்த லட்சியமும் கிடையாது. என்றென்றைக்கும் நீரோடை ஓடும் சுவனவதியில் என்றென்றும் நிலைத்திருப்பான் குரான்ல இருக்கும், இது ஒரு லட்சியமா? அத்தங்கரையில அந்த நேரம் இருக்கிறதா ஒரு லட்சியம் இல்லையா? அவங்க பாலைவனத்துல தோன்றிய மதங்கள்னால அவங்களுக்கு அப்படி இருந்தாலே சொர்க்கம் நினைக்கிறாங்கன்ட்டு ஓஷோ சொல்லியிருப்பேன். சோ பாலைவனத்துல இருக்கிறவங்க தண்ணி ஒன்னா சொர்க்கம்ல இருக்குது அப்படின்ட்டு. சோ நமக்குதான் தெரியும், ராஜ்யம் செய்வோம், தங்க வயிறு வைடுரியங்கள் கொட்டி கிடக்கிற உலகம் அது, வெறும் தண்ணி மட்டும் ஓடுற உலகம் கிடையாது, அது பசுமையா இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல ஸ்ரீ நாராயணனா இருப்பீங்க, தீந்திர சுகத்துல மூழ்கி கிடப்பீங்க 2500 வருஷம். அந்த மாதிரி உலகத்துக்கு போறீங்க, அந்த லட்சியத்தை கொடுக்கற, அந்த லட்சியத்தை முன்னாடி வச்சு வச்சு தூய்மையாகுங்க. கவனக்குறைவா இருக்காதீங்க, தேக உணர்வை விட்டுடுங்க, தேக உணர்வுல சிக்கிக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்ற. இது உண்மையிலே ஸ்கூல் காலேஜ் லட்சியத்தோட தான் படிப்பாங்க ஸ்கூல்ல இல்லையா? சோ அந்த ஸ்கூல்ல படிக்கிறதுனால எல்லைக்குட்பட்ட வருமானம் கிடைக்குது. இந்த பிறவியில உங்க சரீர நிர்வாகத்துக்கு தேவையானதை மட்டும் நீங்க சம்பாதிச்சுக்கலாம். ஆனா இப்ப நமக்கு கிடைக்கிற இந்த இறைவன் கொடுக்கிற நேரடி ஞானம் இந்த படிப்பின் மூலம் ஆத்மாவே தூய்மையாகுது. அவங்க படிக்கனால ஆத்மா தூய்மையாகாது, அழுக்காதான் ஆகும். இங்க படிக்கனால ஆத்மா தூய்மையாகி முக்தி அடையுது, ஜீவன் முக்தி அடையுது. இந்த லட்சியம் நமக்கு இருக்குது. எதுக்காக படிக்கிறோம்? முக்திக்காகவும், ஜீவன் முக்திக்காகவும். சோ முக்திக்கு போய் பிறகு நடிக்கிறதுக்கு, சுகமான பாகத்துல நடிக்கிறதுக்கு சத்தியுகத்துல வருவோம். சத்தியுகத்துல இருந்து கலியுகம் வரைக்கும் நாம எந்த நடிப்பை நடிக்கணும் அப்படின்னு நாம இப்ப முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த சக்கரத்தை, சக்கரத்தை தெரிந்த சக்கரத்தாழ்வார் நாம தான். மேகங்களானு நீங்க வந்திருக்கிறீங்க. மேகம் வந்து கடல்ல இருக்கிற நீரை கவர்ற மாதிரி ஞான கடலாகி சிவபவ கிட்ட இருக்கிற ஞானத்தை கவர்ந்துக்கிற மேகமா வந்திருக்கிறோம். ஞானத்தை கவர்ந்து ஞான மழை பொழியிறோம், அது ஒண்ணு. இன்னொன்னு 21 பிறவிக்கு தேவையான ஞானத்தை எடுத்துக்கிறோம். 21 பிறவிக்கு தேவையான வருமானத்தை எடுத்துக்கிறோம் அந்த ஞானத்தின் மூலமாக, அத குணங்களை மாத்துறதன் மூலமாக. இப்ப என்ன மாதிரி படிப்பு? எந்த படிப்பும் அடுத்த பிறவில வராது. எவ்வளவு பெரிய புத்திசாலி இருந்தாலும் அடுத்த பிறவில குழந்தைய பிறந்த மறுபடியும் ஏபிசிடி தான் படிக்கணும். ஆனா இந்த இந்த படிப்பு 21 பிறவிக்கு கூட வருதுன்னா எவ்வளவு பெரிய படிப்பு இதுக்கு! நம்ம எவ்வளவு அக்கறை, எவ்வளவு அன்பு வைக்கணும் இது மேல, எவ்வளவு மரியாதை இருக்கணும், எவ்வளவு பிரியம் இருக்கணும் இது மேல. எதுக்காகவும் இந்த படிப்பை விடக்கூடாது இல்லையா? கற்றுக் கொடுப்பவர் என்ன சாதாரண ஆள, உயர்ந்த பகவான். ஒரு யூனிவர்சிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து ஒரு ப்ரொஃபசர் வராங்கன்னா அப்படியே எல்லாரும் எல்லா வேலையும் விட்டுட்டு போய் உட்காந்து லெக்சர் ஹால்ல கேட்பாங்க. இவர் எங்க இருந்து வர்றாரு? பரந்தாமத்துல இருந்து. எவ்வளவு உயர்ந்தவர் இவர்! உயர்ந்த பகவான் ஒருத்தரே இந்த படிப்பை கற்றுக் கொடுக்கிறார். மற்ற எல்லாருமே சகோதர சகோதரிகள். அவரோட குழந்தைங்க, மற்ற எல்லாரும் நமக்கு சகோதரர்கள் தான். பிரம்மாவா இருக்கட்டும், சரஸ்வதி ஆகட்டும், இயேசுவா இருக்கட்டும், எல்லாம் சகோதர சகோதரிகள் தான். அவங்க கத்துக் கொடுக்க முடியாது, கடவுள் தான் கத்துக் கொடுக்க முடியும். பிரம்மா சரஸ்வதி ஆகட்டும், சங்கர் பார்வதி ஆகட்டும், விஷ்ணு ஆகட்டும், எல்லாருமே இந்த ஒரு சிவ பகவானுடைய குழந்தைங்க. குழந்தைங்களுக்கு குழந்தைங்க கிட்ட இருந்தே ஆஸ்தி கிடைக்குமா என்ன? அப்பா கிட்ட இருந்தான் கிடைக்கும். அதனால ஒரு குழந்தை இன்னொரு ஆஸ்திய குழந்தை கிட்ட கேட்க, நீ போய் அப்பா கிட்ட கேளு அப்படிதானே சொல்லுவாங்க. ராமபாபு சார், எல்லாருக்கும் தந்தை கிட்ட இருந்துதான் ஆஸ்தி கிடைக்குது. ஆஸ்தி அடையறதுக்கான வழிய பாபா சொல்றாரு. ஆனா அந்த வழிப்படி நடக்கிற முயற்சி நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்களோ அதன்படி ஆஸ்தி கிடைக்கும், அந்த அளவுக்கு ஆஸ்தி கிடைக்கும். மற்றபடி இந்த முயற்சி கஷ்டமான முயற்சியும் கிடையாது, ரொம்ப ஈஸியான முயற்சி, ரொம்ப ஈஸியான முயற்சி. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு டைம் டேபிள், சாரி டேபிள்ஸ் சொல்ல சொல்லுவாங்க இல்லையா? டூ ஒன் சார் டூ, டூ டூ சார் ஃபோர். அதுவே பெரிய கஷ்டமா தான் இருக்கும் அந்த வயசுக்கு. அந்த கஷ்டத்தை கூட பாபா கொடுக்கல. எதையாவது மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு இருந்தோமா, ஏபிசிடி அப்படியே வச்சே சொல்றது கூட ஒரு கஷ்டம் தான். அத கூட கொடுக்கல. ஏபிசிடி கூட தெரியாதுன்னு இப்ப சொல்றோம், ஆனா அந்த கஷ்டம் கூட கொடுக்கல. ரொம்ப ரொம்ப ஈஸியானது 21 பிறவிக்கு ஆஸ்தி அடையிறது. ஆனா அந்த ஈஸியான வழி நிரந்தரமா ஞாபகம் மட்டும் வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஜஸ்ட் நான் ஆத்மா பரமாத்மா என்னுடைய, நானும் புள்ளி அவரும் புள்ளி, அது மட்டும் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஈஸி, இதை விட ஈஸி. ஒரு புள்ளிய நினைக்கிறத விட ஈஸி என்ன இருக்குது? ஒண்ணுமே எது தெரியாத குழந்தை கூட புள்ளி வைக்க சொன்னா வச்சிடும். மற்றபடி பாபா ஞானம் சொல்றதெல்லாம் விஸ்தாரம். சோ இவ்வளவு ஞானத்தை உங்களால சொல்ல முடியல மத்தவங்க கிட்ட, அதாவது ரொம்ப கம்மியான ஞானம் தான் இது. தேவதையா இருந்தீங்க, மீண்டும் தேவதையாக போறீங்க, அதுக்கு அப்பாவை நினைக்கணும், இவ்வளவுதான். இத கூட உங்களால சொல்ல முடியலன்னா கூட 3 நிலம் வாடகை எடுத்து ஒரு சின்ன ரூம்ல கீதா பாடசாலை தரங்க. தந்தை கிட்ட இருந்து, உங்களுடைய அப்பா கடவுள் கிட்ட இருந்து 21 பிறவிக்கான ஆஸ்தியை அடையுங்கன்னு போர்டு வைங்க. சொர்க்கத்தின் அரசாட்சி உங்களுடைய பிறப்புரிமை, ஈஸ்வரிய பிறப்புரிமை வந்து கேளுங்க அப்படின்னு போர்டுல எழுதுங்க. யார நீங்க தாய் தந்தைன்னு அழைச்சீங்களோ அவங்க கண்டிப்பா சொர்க்கத்தை படைக்கிறவங்க. தாய் தந்தைன்னு ரோட்ல போற எல்லாரையும் அப்பா அம்மான்னு கொடுப்பீங்களா? உங்களுக்கு யார் சொத்து கொடுக்கறாங்களோ அவங்களை தான் கொடுப்பீங்க. அப்ப கடவுளை தாய் தந்தைன்றீங்கன்னா அவர் என்ன கொடுத்தாரு? அவரு சொர்க்கத்தை படைப்பவர், சொர்க்கத்தை தானே கொடுப்பாரு. கண்டிப்பா உங்களுக்கு சொர்க்கத்தின் ஆட்சி கிடைக்கணுமே. அதுக்காக அவர் சொல்ற, நிரந்தரமா என்ன நினைங்க. இவரோடு நீங்க வாழ்ந்தாலும் உங்க எதிரிலேயே சிவபாபாவை பார்த்தாலும் புத்தியை அவரோட இணைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது இல்லையா? சிவபாபாவோடவே பக்கத்திலே இருக்குது குழந்தை, எல்லாம் பண்ணுது, ஆனா சிவபாபான்ற உணர்வு இல்லை. அல்லது இருந்தாலும் பரந்தாமத்துல ஒதுப்பிலேயே அவரை நினைக்கிறதுல கவனம் கொடுக்கலன்னா வேஸ்ட். சோ அவரோட இருந்தாலும் அல்லது தூரமா இருந்தாலும் புத்தியை அவரோட இணைக்கணும், அதுதான் மெயின் முதல் கட்டளை. அதுதான் அந்த கட்டளைய தலை மேல வச்சுக்கணும் நீங்க அப்படின்னு அர்த்தம். அதே ஞாபகத்துல இருக்கும். இதத்தான் தப்பா பைபிள் என்ன பண்ணிட்டாங்க, அவருடைய கட்டளைகள் தலையில தூக்கிட்டு போவாங்க. அந்த பாக்ஸ் எல்லாமே ஸ்தூலமா கட்டிட்டாங்க, அதனால ஒண்ணுமே புரியல மக்களுக்கு, பாவம் இல்லையா? உடனே அந்த பாக்ஸ் அவமானப்படுத்தினா உடனே அவனை மின்னல் தாக்கி செத்தான், இதை தாக்கி செத்தான, அப்படி அப்படி பண்ணிட்டான். பாபாவுடைய கட்டளை கிடைக்கனா அதை நீங்க தலை மேல வச்சுக்க வேண்டாமான்ற. ராணுவ சட்டம் பிறப்பிக்கிற இல்லையா? ஆனா இது மறைமுகமான ராணுவம். ராணுவம்னா மிலிட்ரி, பயங்கர கடுமையா இருக்கும். சோ இங்க கடுமையா இருக்கிறதான் பைபிள். அங்க கடுமையா இறைவன் உடனே கோபப்பட்டு அப்படியே மின்னலை தாக்கி சாகடிச்சாரு, கண்ணு குருடாக்குனாரு, அப்படி இப்படின்ட்டு நிறைய காட்டியிருப்பாங்க. ஆனா இங்க இது எல்லாமே சூக்ஷ்மமான விஷயம். ஆனா இதுக்கு இதுக்கு தண்டனை கடுமையா தான் இருக்கும், ஆனா அந்த மாதிரி இருக்காது. சூக்ஷ்மமாக இல்லையா? சாவறது தண்டனை கிடையாது, இருந்துகிட்டே அனுபவிக்கிறது தான் தண்டனை. சோ அதெல்லாம் 1 to 100 மடங்கு தண்டனை இருக்கும். பாபா சொல்றாரு, மெயின் கட்டளை என்ன நினைவு செய்யுங்க, அதுக்கு ஈக்குவலான கட்டளை தூய்மையாயிருங்க. இந்த காமன்ற விஷத்தை சாப்பிடுற தொழிலை விட்டுடுங்க. நான் இத வேற யாருக்கிட்டும் சொல்ல, குழந்தைங்களாக உங்ககிட்ட சொல்றேன். விகாரி மனிதர்கள் இந்த சபையில உட்கார முடியாது, வெளியில இருக்கிறவங்க யாரும் இங்க வந்து உட்கார முடியாது. சோ குழந்தைங்க கிட்ட சொல்றேன், குழந்தைங்களுக்கு தான் இந்த சட்டம் இல்ல. அவங்களுக்கும் தண்டனை உண்டு, ஆனா 100 மடங்கு தண்டனை உங்களுக்கு தான். ஏன்னா இதுதான் மிலிட்ரி. வெளியில தப்பு செஞ்சாலும் தண்டனை உண்டு, ஆனா மிலிட்ரியில தப்பு செஞ்சாலும் பயங்கர சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. மற்றவங்களால இந்த சபையில உட்காரவே முடியாது. சோ இங்க மெயின் கடுமையான சட்டம் என்ன? காமம் இருக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு தான் புரிய வைக்கிறேன். வெளியே இருக்கிறவங்க யாருமே இந்த சபையில உட்கார முடியாது. 7 நாள் தினமும் வந்து இந்த ஞானத்தை கேட்டு புரிஞ்சிக்காத வரைக்கும் உள்ள உட்கார அனுமதியும் கிடையாது, உட்காரவும் அவங்களால முடியாது. ஏன்னா புரிஞ்சிக்காம வந்து அவங்களால உட்காரவே முடியாது. ஏன்னா வெளி உலக விஷயங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், போயிடுவாங்க. சோ இதுக்கு ஒரு கதை இருக்குதான். இந்திர சபைக்கு புக் ராஜ்பரி என்ற தேவதை ஒரு அழுக்கான மனுஷனை கூட்டிட்டு வந்தாரு, அதனால அவருக்கு தண்டனை கிடைச்சது. 7 நாள் பட்டியில வைக்காதவரை ஆத்மாவை அழிச்சிட்டு வர்றதுக்கு சட்டம் கிடையாது. பட்டியில் சுத்தம் அடையாமல் இங்க உட்கார கூடாது. சரி, யாராவது பெரிய மனிதர் சந்திக்க வராரு, காலையில நீங்க எடுக்கிற கிளாஸ பாக்க விரும்புறாரு அப்படின்னா, உங்களுக்கு மேல இருக்கிறவர்கிட்ட அனுமதி கேட்டு ஸ்ரீமத்துடன் சொல்லவும் பார்க்க வேண்டும், சொல்ல பார்க்கணும். நல்லவர் தவறாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் முதல்ல புரிய வைங்க, அதன் பிறகு வருவதற்கு அனுமதி கொடுக்க முடியும். எவ்வளவு சூப்பரா சொல்றாரு பாருங்க, எவ்வளவு சூப்பரா சொல்றாரு பாருங்க. சம பாயிண்ட் இது இல்லையா? பெரிய விஐபி வராங்க சொல்லுவாங்க, இந்திரா காந்தி எல்லாம் சபரிமலைக்கு டக்குன்னு வருவாங்கன்னு வாங்க, விரதம் இருந்துட்டுலாம் கிடையாது, அப்படியே ஹெலிகாப்டர்ல வருவாங்க. ஆனா ஆக்சுவலா அங்க பெண்கள் எல்லாம் போக மாட்டாங்க இல்லையா? சோ அவங்க போறாங்கன்னு சொல்றாங்க, அது எப்படின்னு தெரியல. சோ ஏன்னா அவ்வளவு பெரிய விஐபினா யார் என்ன பண்ண முடியும்? ஆனா அவ்வளவு பெரிய விஐபியா இருந்தாலும் இங்க அனுமதி கிடையாது. இல்ல நான் பாக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா பாபா சொல்றாரு, பாபா கிட்ட கேட்டுட்டு பாபா கிட்ட அறிமுகத்தை கொடுத்துட்டு அப்புறம் அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ற. முதல்ல இத புரிய வச்சுட்டு அதன் பிறகு அனுமதி கொடுக்க முடியும். ஏன்னா நல்லவங்க கண்டிப்பா தப்பா எடுத்துக்க மாட்டாங்கன்றது. சோ இது வந்து ஒரு ஒரு கிராமம், பஸ் வசதியே இல்லாத கிராமம். அந்த இடத்துல வந்து ஒரு சிவன் கோயில் இருக்கு, ஆனா அது ரொம்ப ஃபேமஸான கோயில். பிரதோஷத்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டம் வரும், ஆச்சரியமா இருக்கும். பெரிய பெரிய ஊர்ல கூட அவ்வளவு கூட்டம் வராது, அவ்வளவு கூட்டம் வரும். அதுல வந்து அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு பெரிய விஐபியா இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட டைம்க்கு கரெக்டா அந்த பிரதோஷம் வந்துடுவாங்க, யாருக்குமே வெயிட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. எந்த விஐபிக்காகவும் வெயிட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. சோ அதுக்கே அப்ப அப்ப என்னன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, சரி சரி நீங்க எனக்காக வெயிட் பண்ண வேணாம், நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி பாருங்க, பெரியார் அவ்வளவு விதந்தவாதம் பேசுற, அவரு வள்ளலாருடைய வடலூர் சபைக்கு போகும்போது வெளியில போட்டிருக்கோம், கறிமீன் சாப்பிடுவாங்க, அவங்களாம் உள்ள வரக்கூடாது, அனுமதி இல்லை. அதை பார்த்தோன்னே அப்படியே போயிட்டாரோ, உள்ளே வரல. சோ அந்த மரியாதை கொடுக்குறான் இல்லையா? சோ அதனால இந்த கிளாஸ் கேட்டுட்டு போகணும். சோ அதை நம்ம யுக்தியா புரிய வைக்கலாம். இது சொல்லுவாங்க, இப்ப சபரிமலைக்கு போகும்போதே ஏதோ ஒரு மசூதியில போய் விபூதி வாங்கிட்டு போவாங்களாம். சோ இப்படிதான் போகணும் போது எல்லாருமே அப்படி போகணும்னு ஆசைப்படுவாங்க இல்ல. சோ அது மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த பிரசாதம், ஞான பிரசாதத்தை கேட்டுட்டு உள்ள போங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லி கேட்டுட்டு அப்புறம் தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்ற. அப்ப அனுமதி கொடுக்கலாம் அப்படின்ட்டு பாபா எக்ஸப்ஷன் கொடுக்கிறார். சோ விஐபியாவே இருந்தாலும் உள்ள வர்றதுக்கு அனுமதி கிடையாது, பெரிய விஷயம். இந்த ஞானத்தை கேட்கறதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா அந்த வைப்ரேஷன், பாபா சொல்ற அந்த போதை இருக்காது, அது ரொம்ப முக்கியம். அது நிறைய கீதா பாடசாலையில எல்லாம் சென்டர்லயுமே கூட அனுபவம் பண்ண முடியும். ஏன்னா வெவ்வேறு விதமான ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, எல்லாருமே ஒரே பாவனையில கேட்க மாட்டாங்க. பாவனே இல்லாதவங்க முன்னாடி நமக்கு முரளி நல்ல முரளி கூட எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும், நமக்கு படிச்ச திருப்தியே இருக்காது. கடவுளுக்குமே அப்படிதான் பாபாவே சொல்றாரு, ஒரு சில முரளி வந்து சாதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கும், அவித்த முரளியே. அது காரணம் என்னன்னா அந்த நேரம் உட்கார்ந்த கூட்டம் அப்படி இருக்கும். சோ அதெல்லாம் வச்சுதான் பாபா சொல்ற. சரி, அதுதான் விகாரிகளுக்கு அனுமதிக்கிறது, இத கேட்டு இத ஒத்துக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு கையெழுத்து போட்டுட்டு உள்ள போகணும்னு சொல்லணும். இத படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க அப்படின்னா இன்னும் பயங்கரமா ஆயிடும் இல்லையா. தூய்மையா இருப்பேன் அப்படின்னு கையெழுத்து போட்டுட்டு நீங்க உள்ள வாங்க அப்படின்னா அப்படியே படிச்சு பார்த்து அப்படியே போயிடுற, நான் உள்ளே வரலன்ட்டு கூட போயிடுவேன் இல்லையா. சோ அது அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். சரி, எல்லாருக்கும் நீங்க புரிய வைங்க, இது நம்மளுடைய அப்பா அம்மா, இவங்க மூலமா தான் சொர்க்கத்தின் சுகம் கிடைக்குது அப்படின்னு புரிய வைங்க. இவர் தந்தையாகவும் டீச்சராகவும் சத்குருவுமாகவும் மூன்றுமாகவும் இருக்கிறாரு. இப்ப உங்களுக்கு மூணு இன்ஜின் கிடைச்சிருக்குது, இந்த மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து சந்திக்கிறாங்க. உண்மையிலே மும்மூர்த்தின்றது சிவபாபாவையே குறிக்கிறது. என்ன அந்த மும்மூர்த்தியா? அப்பா, டீச்சர், சத்குரு, மூன்று மூர்த்தியாவும் இருக்கிறார். மூணு பேரும் சேர்ந்து நம்மள சந்திக்கிறாங்க. ஆனா அஞ்ஞானத்துல வந்து அப்பா தனியா இருப்பாரு, டீச்சர் இன்னொருத்தரா இருப்பாரு, குரு வேற ஒருத்தரா இருப்பாரு. சோ மூணு பேர் தனித்தனியா சந்திப்பானா, இங்க ஒரே நேரத்துல சந்திக்கிறோம், ஒருவரில் மூவரும் இருக்கிறாங்க. இப்ப நீங்க யாருடைய வளர்ப்பின் கீழ இருக்கிறீங்க? சிவபாபாவுடைய வளர்ப்புல இருக்கிறீங்க. ஏன்னா உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அது சிவபாபாவுக்கு அர்ப்பணம் செஞ்சிட்டீங்க, அதனால அது உங்களதே கிடையாது. அப்ப சிவபாபாவுடைய வளர்ப்புல இருக்கிறேன். இது கிறிஸ்தவ ஆர்சி சர்ச்ல கன்னியாஸ்திரிகள் பாத்தீங்கன்னா டாக்டரெல்லாம் இருப்பாங்க, டாக்டரா இருப்பாங்க, நர்ஸா இருப்பாங்க, பார்மசிஸ்டா இருப்பாங்க, இது மாதிரி நிறைய ஒர்க்ல இருப்பாங்க. அவங்க சம்பளத்தை அவங்க கையால வாங்க மாட்டாங்க. அவங்க பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல அல்லது கவர்மெண்ட்லயுமே கூட ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா கையால வாங்க மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா அது இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்துடும். எவ்வளவு வாங்குறாங்கன்னு கூட அவங்களுக்கே கூட தெரியாம இருக்கலாம். சோ அது ஒரு அற்புதமான விஷயம் இல்ல. இப்ப டைரக்டா இறைவனுடைய பாலனையில நான் வளர்றேன்ற அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்கு. ஆனா இங்க நாம அப்படியே ஆல்ரெடி வீடே சென்டர் தான், என் இது கிடையாது அந்த உணர்வுல இருக்கும். சோ அப்ப என்னுடைய இது கிடையாது எதுவுமே. சோ இறைவனுடைய வழிபடிதான் ஒரு ஒரு பிரசாதம் செலவு பண்றோம். ஏன்னா சிவபாபாவுக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டோம். இது அவருடைய இது, நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது. சோ சிவபாபாவுடைய பண்டக சாலை மூலம் உங்களுடைய வளர்ப்பு நடக்குது. பண்டக சாலைனா என்ன? அது கிச்சன். அவருடைய கிச்சன் உணவு தயாரிக்கிற இடத்துல இருந்துதான் நீங்க சாப்பிடுறீங்க. இந்த உணர்வு இருக்கணும், அதுதான் மெயின். நீங்க உங்களுடைய எல்லாம் சிவபாபாவுக்கு தானமா கொடுத்துட்டீங்க. இப்ப அவர்கிட்ட இருந்து பெற்று வளர்கிறீர்கள். சோ நேத்தும் இத சொன்னாரு, இன்னைக்கும் சொல்றேன், சிவபாபா பண்டாரால இருந்து சாப்பிடுறேன், அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா என்னதுன்னு எதுவுமே கிடையாது. இப்ப இப்ப சிவபாபாவுடையதுன்ற அந்த உணர்வுல அவருடைய பண்டாரில இருந்து சாப்பிடுற உணவு நினைவோடு நீங்க சாப்பிட்டீங்கனால அந்த உணவு தூய்மையா சக்தி நிறைந்ததா இருக்கும். பவித்திரமான உணவு கிடைக்குது உங்களுக்கு. இறைவன் கிட்ட தானம் பண்ணி இறைவனுக்கு அதோடைய நினைவாதான் அங்க படைக்கிறாங்க இறைவனுக்கு பிரசாதம் வச்சு. சோ அது என்னது, இப்ப நம்ம சங்கமத்துல எல்லாமே இறைவனுடையதாக்கி இறைவன்கிட்ட கொடுத்துட்டு இறைவன் கிட்ட பர்மிஷன் வாங்கி இறைவனுடைய உணவை சாப்பிடுறன்ற உணர்வுல சாப்பிடுங்க பாருங்க, அதுதான் பவித்திரமான உணவா மாறுது. உலகத்திலேயே ஒருத்தர் தானம் செஞ்சத வச்சே அவருக்கு வளர்ப்பு கிடைக்கிறது இப்ப மட்டும்தான் நடக்குது, எப்பவுமே நடக்குது. இல்லையா, அவர் செஞ்ச தானத்தின் மூலமே அவருடைய வளர்ப்பு நடக்குது. இங்கதான். ஆனா வெளியில நீங்க யாருக்கு தானம் கொடுக்குறீங்களோ அவங்க சாப்பிட்டுடுவாங்க, ஆனா இங்க பாபா சாப்பிடுறது கிடையாது. நீங்க பாபாவுக்கு கொடுக்கும்போது அது தூய்மையாயிடுது, அதுல உள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் விஷம் நீக்கப்படுது. அதுக்காக தான் பாபாவுக்கு போக வச்சு திருஷ்டி கொடுத்து பாபா நினைவிலே சாப்பிடற பழக்கம் ஏற்படுத்தணும். ஏன்னா எந்த நேரம் திடீர்னு விஷ உணவு உங்ககிட்ட வரும்னே தெரியாது, எதுவுமே சொல்லிட்டு நடக்காது. ஏன்னா எல்லாத்துலயும் விஷம் கலக்கறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சோ இது இல்லாம ஒட்டுமொத்த மனித இனத்தையும் அழிக்கிறதுக்காக ஒரு சில குடும்பங்கள் இப்படி பண்ணது இப்படி பண்ணது நாங்க உண்மையோ போயோ ஆனா பண்ணணும் நினைச்சு ஈஸியா பண்ணிடலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பிஸ்கட் கம்பெனியும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பெனி தான் நடத்துது, அது நமக்கே தெரியுது. இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா ஒருத்தரே நத்துற மாதிரி எல்லாம் இருக்குது, அழிக்கணும்னு நினைச்சா ஈஸியா அழிக்கலாம். சோ நீங்க எப்பவுமே இறைவன் நினைவுல இருக்கும்போது எதுவுமே உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது. சோ அப்ப இறைவனுக்கு தானம் கொடுக்கறீங்க, அது திரும்ப உங்களுக்கே கிடைக்குது. உலகத்துல எங்கேயுமே இப்படி நடக்காது. எவ்வளவு சூப்பர் இல்லையா? நீங்க கொடுத்தது தூய்மையாகி உங்களுக்கு கொடுக்கப்படுது. சோ இதோட நினைவாகவே கூட பாத்தீங்கன்னா கோயில்ல கூட அர்ச்சனைக்கு கொடுக்கறாங்கல்ல, உங்ககிட்டே தானே திருப்பி கொடுக்கறாங்க. சோ அங்க போயிட்டு வந்தா அது ஒரு தூய்மை ஆயிடுது அப்படின்ற உணர்வு. எல்லாமே இங்கத்த விஷயங்கள். சோ காசாகட்டும் உணவாகட்டும் எல்லாமே தூய்மை ஆயிடுது. எண்ணங்கள் கூட முதல்ல பாபாட்ட கொடுத்துட்டு பாபா நான் இதை நினைக்கிறேன் இதை செயல்படுத்த போறேன், சோ அந்த எண்ணத்தை அவர்கிட்ட கொடுக்கற மாதிரி. சோ பாபா பண்ணு குழந்தை என்ன சொன்னாரு, கார் வாங்க போறோம் வாங்க குழந்தை, வீடு கட்ட போறேன் கட்டு குழந்தை. சோ அப்ப அவர்கிட்ட கொடுத்துட்டு அது வரும்போது அது தூய்மையாயிடுது, சக்திசாலி ஆயிடுது. பாபா சொல்ற, நீங்க வீட்டுல இருந்தா கூட எல்லாமே பாபாவுடையதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்படி புரிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சென்டர்ல இருக்கிறவங்க மாதிரி நீங்களும் சிவபாபாவுடைய பண்டாரில இருந்து அதாவது கிச்சன்ல இருந்து சாப்பிடுறவங்கன்னு அர்த்தம். சென்டர்ல இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் இது பாபாவுடையதுன்னு. நீங்க வீட்டுல இருந்தாலும் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலும் நீங்களும் சிவபாபா பண்டாரில இருந்து தான் சாப்பிடுறீங்க. அப்ப பற்று வராது, என்னுடையதுன்ற உணர்வு வராது, ஏன்னா பாபாவுடையதுன்னு புரிஞ்சிருக்கீங்க. பாபா நமக்கு தந்தது பாபாவுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது, அவருடைய கட்டளைப்படி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். இல்லையா, உண்மையிலே நம்ம அடையிறதேமா பாபா கொடுக்கறதா, கொடுக்கறதான் நம்ம திருப்பி கொடுக்கறோம் அர்ப்பணிக்கிறோம். சோ அத பாபா மறுபடியும் திருப்பி கொடுக்கிறார். சோ அவருடைய கட்டளைப்படி சாப்பிடும், சரி இதை சாப்பிடு குழந்தை, தூய்மையாச்சு சாப்பிடு குழந்தை அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம நினைச்சு சாப்பிடலாம். சோ அது தெரியாம பாத்தீங்கன்னா பிராமணர்கள் எல்லாம் சாப்பிடறதுக்கு முன்னாடி சிவ அர்ப்பணம் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி தண்ணி தெளிச்சிட்டு அப்புறம் தான் சாப்பிடுவோம். ஆனா எப்படி அர்ப்பணிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாதா, ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிட்டு அர்ப்பணிக்கிறேன் அந்த வார்த்தை மட்டும் சொல்லிட்டு சாப்பிடறாங்க. உண்மையான பிராமணர்கள் நாம லபக்கம் எடுத்து போட்டுக்கலாமா, போடக்கூடாது இல்லையா. பாபாவோட சேர்ந்து சாப்பிடுறது, முக்கியமா தேவதைகளுக்கு சூக்ஷ்ம தேவதைகளுக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு சாப்பிடுறது, இது ஒரு பிராக்டிஸா இருக்கணும். ஏன்னா நம்ம சாப்பாட்டுக்கு அவங்க தவம் கிடக்குறாங்கன்றார் பாபா. அப்ப அந்த சூக்ஷ்ம உடலுக்கும் நாம வைக்கிற போகுல வர்ற அந்த வாசனைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். இது இது வந்து அவங்களுக்கு தேவைப்படுது ஏதோ ஒரு காரணத்துக்காக. இப்ப நீங்க நல்லா தூய்மையா இருக்கிறீங்க பக்காவா இருக்கீங்க ஆனா போகே வைக்கல அப்படின்னா உங்களுடைய உணவு சாப்பிடணும்னு அவங்க இயங்குவாங்கல்ல. அறகுறையா இருக்கிறவங்களாம் போக வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா வேற வழி இல்லாம அதை போய் அவங்க சாப்பிட வேண்டியது, அவங்க அதை சாப்பிடவும் மாட்டாங்க இல்லையா. ரொம்ப தூய்மையா இருக்கிறவங்க வச்சதான் அப்ப நீங்க அவங்களை பச்சினி போடுறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். நம்மளே சூக்ம தேவதையான பிறகு நமக்கே கூட அந்த நிலைமை வரும் இல்லையா. சோ அதை நம்ம கவனிக்கணும். சோ சூக்ம தேவதைகளுக்கு உணவு கொடுக்கணும், பாபாவுக்கு கொடுக்கணும். ஆனா உங்களுடைய சாப்பாடு குறையவே குறையாது, அவங்களுக்கும் கொடுக்கும்போது அது சுவையா தான் மாறும். அப்படித்தான் சாப்பிடணும், அதுதான் நமக்கு பாபா கொடுத்த கட்டளை. சோ வீட்டுல இருந்தாலும் சிவபாபா பண்டாரால இருந்து சாப்பிடுறேன் அந்த நினைவு இருந்துகிட்டே இருக்கணும், அப்பதான் பற்று ஏற்படாது. நீங்க சொல்றீங்கல்ல, உன்னோடதான் நான் சாப்பிடுவேன் பாபா, உன்னோடதான் நான் சுத்துவேன் பாபா. சோ அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். பாபா கூட பேசுறதுக்குன்னே ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க. சோ அந்த பிராக்டிஸ் தான் அதுக்கப்புறம் வரும், பிராக்டிஸ் பண்ணாம வராது. சோ அதுக்காக தான் சாட்டு எவ்வளவு நேரம் கவனக்குறைவுல அதை மறந்துட்டோம் அப்படின்றதுதான் ஞாபகம் வரும். பாபா பாபான்னு எது கெடுத்தாலும் பாபாவுடைய பேரே உங்க வாயில வருதுன்னா, உங்க புத்தியில வருதுன்னா, தானாவே அவரோடு உங்க புத்தி இணைஞ்சிருக்கும், யோகத்துல இருக்கும். இப்ப சதா ஆரோக்கியமா ஆகிடுவீங்க. சதா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான சானிச்சோரியம் இது. அந்த சானிச்சோரியத்துல ஆயுள் முழுவதும் தங்குகிறார்களா என்ன? கொஞ்ச நாள் தங்கிட்டு போயிடுறாங்க, ஆனா இங்க நீங்க தங்கிட்டீங்க. 21 பிறவிக்கு சதா ஆரோக்கியசாலியா இருப்பீங்க. இங்க ஏன் வரீங்க? அரை கல்பத்துக்கு சதா ஆரோக்கியமாகவும் சதா செழிப்பாகவும் சதா மகிழ்ச்சியாகவும் இருக்க வரீங்க. இந்த எண்ணத்தோட தானே வரீங்க. மற்றபடி இங்க ஒண்ணும் காத்து வாங்குறதுக்கு தீர்த்த யாத்திரைக்க வரல, சிவபாபா கிட்ட வரீங்க. பாபாவும் வராரு, வேற நாட்டுல வேற உடல்ல வராரு. இது வந்து ரெட்ரீட் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் ரெட்ரீட் சென்டர்னு சுங்கவச்சத்திரம் அது மாதிரி நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க. ஒரு ஒரு பிரம்மகுமாரி சென்டருமே ரெட்ரீட் சென்டர் தான். என்ன ரெட்ரீட் சென்டர்? புத்துணர்வு அடையிறீங்க. ஒரு ஒரு நோய் இருக்குதுன்னா, குறிப்பா ஆயுர்வேதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரெஜுவினேஷன் சென்டர் அப்படின்ட்டு இருக்கும். அங்க தங்கி ஆரோக்கியம் ஆகிறதுக்காக சில ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அந்த மாதிரிதான் நமக்கு சங்கமயோகம் ஒரு ரெட்ரீட் சென்டர், சானிட்டோரியம். இங்க வந்து தங்கி இருக்கிறோம். இங்க கிடைக்கிற ட்ரீட்மெண்ட் என்ன? நினைவு, பாபா நினைவு. எந்த அளவுக்கு நினைவுல இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு 21 பிறவிக்கு சதா ஆரோக்கியமா செழிப்பா மகிழ்ச்சியா செல்வந்தரா இருப்பீங்க. அந்த லட்சியத்தோட வந்திருக்கும், சும்மா காத்து வாங்கறதுக்கு சுத்தி பாக்குறதுக்கு வரல, பக்தி பண்றதுக்கு வரல. எங்க சங்கமேகத்துல பாபா சென்டருக்கு போனாலும் சரி, இல்ல சங்கமேகமே அப்படிதான். நம்ம எங்க போனாலும் அது சேவைக்காக தான். நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போறதும் எதுக்கு போறோம்? சேவைக்காக போறோம். அங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க பாப்போன்றதுக்காக போல இல்லையா? எல்லா இடத்துக்கும் போச்சிருக்க, விபச்சார விடுதிகள், மலைவாழ் மக்கள், போய் மலை எப்படி இருக்குதுன்னு சுத்தி பாக்குறதுக்கு போல. சேவை செய்யறதுக்குன்னு கூட சொல்ல முடியாது. நம்ம வருமானம், 21 பிறவிக்கான வருமானம், அதுக்காக சேவை செய்யறோம். அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். சோ சிவபாபா கிட்ட நீங்க வரீங்க மதுபனுக்கு, சிவபாபாவும் பரந்தாமத்துல இருந்து வர்றார், வேற நாட்டுக்கு வர்றார், வேற உடல்ல வர்றார், குழந்தைங்களை பார்க்க. அதுதான் மறைமுகமாக, மறைமுகமாக இருந்து ராமர் அம்பு விட்டார் வாலிய கொண்டார்னு சொன்னதெல்லாம் எதுக்கு? வேற ஒருத்தர் உடல்ல வர்றாரு, ஏன்னா அவருக்கு உடல் இல்ல, அதனால மறைமுகமா தான் வந்தாகணும். மற்றபடி ஸ்ரீமத் பகவத்கீதை பக்தி மார்க்கத்தின் கீதையில பாடப்பட்டதுல கொஞ்சம் சரியா இருக்குது, ஆனா அதுதான் எல்லா வேதங்களுக்கும் தாய், அதுலயே கொஞ்சம் தான் சரியா இருக்கு. சோ இத வச்சுதான் நம்ம புரிய வைக்கணும். கீதையிலிருந்து தான் மற்றது தோன்றியது, கீதையிலே கொஞ்சம் தான் உண்மை இருக்குது, அந்த உண்மையை நாங்க சொல்றோம். சோ கீதையில மனிதர்களோட யுத்தமா போறதா காட்டிட்டதுனால அதேதான் குரான் பைபிள்ல வெளிப்படுது. இப்படி நான் சொல்லி புரியிருக்கேன், கீதை இல்லாம நீங்க குரான் பைபிளுக்கு விளக்கம் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா தப்பு தப்பா தான் வரும் இல்லையா? சரி, ஆனா அந்த கீதையில கொஞ்சம் சரியா கொஞ்சமா சரியா இருக்குது. கடவுள் வரணும், பாபா வரணும்ட்டு கூப்பிடுறாங்க. ஏன்னா இந்த உலகத்துல அவ்வளவு அநியாயம் இருக்குது, அதர்மம் மேலங்கும் போது தர்மத்தை நிலையாட்ட வருவேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதி அதுல இருக்குது இல்லையா? அதனால அவரை கூப்பிடுறாங்க. சோ இங்க அழுக்கு அதிகமாயிடுச்சு, தூய்மைப்படுத்தா அவருதான் வந்தாகணும். அவரை தவிர யாராலையும் தூய்மையாக்க முடியாது, அதனாலதான் அவர் வர. அதர்மம் மேலோங்கும் பொழுதெல்லாம் நான் வரேன்னா மனிதர்களே அதர்மத்தை அழிக்க முடியும், அவர் எதுக்கு வரணும்? ஆனா இன்னைக்கு மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க, நாங்க சிஸ்டத்தை மாத்தணும், இதை மாத்தணும், அதை மாத்தணும், எதையும் மாத்த முடியாது. இன்னும் குழப்பத்தை தான் உண்டாக்க முடியும். ஏற்கனவே மாத்தணும்னு நினைச்சு காந்தி பண்ண குளறுபடிதான் இன்னைக்கு இப்படி இருக்குது உலகம் இல்லையா? சோ மீண்டும் மீண்டும் இன்னும் குழப்பத்தை தான் உருவாக்க முடியும். இறைவனே வரும்பொழுதுதான் மாறும், அதுக்கு அவர் தான் வரணும். அழுக்கானவர்கள் அவர் இருக்கிற பரந்தாமத்துக்கு அவரோட போக முடியாது. தந்தையே வாங்க அப்படின்னு ஒவ்வொரு பக்தன் ஆத்மாவும் கூப்பிடுறாங்க. தூய்மை அடையாம அவர் இருக்கிற இடத்துக்கு யாரும் போகவும் முடியாது. தூய்மையாக்குங்க, அழைச்சிட்டு போங்கன்றாங்க. அதுக்கு அர்த்தமே தூய்மையாக்கி அழைச்சிட்டு போங்கன்னு அர்த்தம். தூய்மையாகாம போக முடியாது. பாபா சொல்றாரு, நான் தான் எல்லோருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கிறேன். முக்தினா என்ன அர்த்தம்? விடுதலை. இந்த கலியுகத்துல இருந்து, துக்க நிறைஞ்ச உலகத்துல இருந்து விடுதலை. துக்கத்துல இருந்து விடுவிக்கிறேன்னு என்ன அர்த்தம்? கலியுகத்துல இருந்து விடுவிக்கிறேன், விடுவிச்சு ஜீவன் முக்தி, சுகமான வாழ்க்கையை கொடுக்கிறேன். எல்லோர் மீதும் தயை காட்டும் சர்வோதயா அப்படின்னா அது ஒரு பாபா தானே. மனுஷங்க யாராவது எல்லாருக்கும் தயை காட்ட முடியுமா? யாராலையாவது முடியுமா? வாய்ப்பே கிடையாது இல்லையா? எல்லோருக்கும் என்ன தயை காட்டிட முடியும்? அன்னை தெரசா இருந்தாங்க, ஒரு சில குழந்தைங்களுக்கு அவங்க தயை காட்டினாங்க. எல்லோருக்குமே தயை காட்டினாங்க இல்லையா? அவங்க வளர்த்ததுனால அந்த குழந்தைங்க ஒன்றும் துக்கமே இல்லாம இருக்க போறது கிடையாது. ஆனா ஒட்டு மொத்தமா எல்லாருக்கிட்ட வந்து துக்கத்தை நீக்கிறவரு தான் சர்வோதயா. அது இறைவனை தான் குறிக்கும். எப்படி தயை காட்டுறாரு? எப்படி துக்கத்துல இருந்து விடுவிக்கிறாரு? தயை காட்டுறது துக்கத்துல இருந்து விடுவிக்கிறது. எப்படி விடுவிக்கிறார்? அதுவும் நிரந்தரமா வழி கொடுத்து ஸ்ரீமத் கொடுக்கிறாரு. அந்த ஸ்ரீமத் தான் மிகவும் புகழ் பெற்றது. அதன்படி நடந்தீங்கன்னா மிகச்சிறந்தவராக, சொர்க்கத்தின் எஜமானராக ஆவீங்க. சோ உங்களை சொர்க்கத்தின் எஜமானர் ஆக்குறதுக்கான வழியை கொடுக்கிறார். ஆனா அதன்படி நீங்க நடக்கணும், அதுலதான் இருக்குது. ஒரு பொருள் புதுசா வாங்கினா அந்த பொருளை எப்படி பயன்படுத்துறதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கைட் கொடுப்பாங்க. சோ அதை நீங்க கரெக்டா படிச்சு பயன்படுத்துங்கன்னா அதுல இருந்து மேக்சிமம் பெனிஃபிட், நன்மை அடைய முடியும். அதே மாதிரிதான் பாபா சார் சொர்க்கன்ற பொருளை கொடுத்துட்டாரு, எப்படி உள்ள போறதுன்ற வழியும் கொடுத்துட்டாரு. கரெக்டா நீங்க போயிட்டீங்கன்னா போயிட்டீங்க. சோ அதுல நாராயணன் பதவி அடையிறதுக்கான வழியைதான் கொடுக்கறாரு. அதுல கொஞ்சம் கொஞ்சம் தப்பு பண்ணீங்கன்னா அப்படியே 33 கோடி பதவியில ஏதாவது ஒரு பதவியில போய் உட்கார்ந்துருவீங்க. எந்த அளவுக்கு அவருடைய வழிபடி நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிகச்சிறந்தவராக, சொர்க்கத்தின் எஜமானனாக ஆவீங்க. சோ அவரு கட்டளை கொடுக்கிறாரு, கட்டளைப்படி யாரு எவ்வளவு நடக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அடைவாங்க. ஆனா ரொம்ப ஈஸியான வழி வழி கொடுக்கிறாரு. ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி, கஷ்டமான வழியே கிடையாது. ஹடயோகம் மாதிரி, தீர்த்த யாத்திரை மாதிரி போய் கஷ்டப்படுற வழியே கிடையாது. அப்படியே கல்ல எழுந்திரிச்சு வெறும் வயிற்றோட கைகால மடிக்கிட்டு பிராணாயாமம் பண்ணிட்டு இது அது எதுவுமே கிடையாது. இங்க எந்த கஷ்டத்தையும் பாபா கொடுக்கல. குரான் பைபிள்ல பாத்தீங்கன்னா, உங்களால தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா தாங்கிக்க கூடிய அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கறாருன்ற அர்த்தத்துல அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையில என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு கஷ்டமே கொடுக்க மாட்டேன்றதுதான் உண்மையான அர்த்தம். சின்ன கஷ்டம் கூட கொடுக்க மாட்டேன். நீங்க அமெரிக்காவில இருங்க, பிலிப்பைன்ஸ்ல இருங்க, எங்க வேணாலும் இருங்க, இல்லறத்திலேயே இருங்க, ஆனா தாமரை மலர் மாதிரி புத்திய மட்டும் விளக்கி வைங்க, இறைவனோட இணைச்சி வைங்க. இல்லறத்துலதான் இருக்கணும், விட்டுட்டு வா அப்படின்னா அது கஷ்டம். இங்க விட்டுட்டு வர்றது கிடையாது. பாருங்க காமெடி, சன்னியாசிய பாக்க போறாங்க அவர், காட்டு ரமண மகரிஷி அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, சங்கராச்சாரியர் அவங்க எல்லாம் பாக்க போறாங்க, அதுக்கு யாருமே தடை சொல்ல மாட்டான். ஏன்னா உண்மையிலே சங்கராச்சாரியர் ரொம்ப பிடிச்சிச்சுன்னா இவங்களும் அந்த மாதிரி ஆகணும்னு ஆசை வரணும், வரலாம், எல்லாத்தையும் விட்டுட்டு கிடைச்சிட்டு போலாம். ஆனா அதுக்கு யாரும் தடை சொல்ல மாட்டாங்க. பிரம்மகுமாரி சென்று வர சொன்ன தடை பண்றான். நீ குடும்பத்திலே இருந்தா சொல்றோம் இல்லையா. ஆனா தாமரை மலர் மாதிரி தூய்மையா இருக்கணும், அவ்வளவுதான். ஜனகருடைய உதாரணம் இருக்குது. ஜனகர் வந்து ஒரு வினாடியில முக்தி அடைஞ்சாருன்னு இல்லையா, ஒரு உலகத்தின் சரி ஒரு ராஜ்யத்தை பண்ற ஒரு ராஜா, அவரு நிம்மதி இல்லாம காட்டு வழியா வேட்டையாடிட்டு வரும்போது ஒரு முனிவர் யோகத்துல தியானத்துல மூழ்கி இருக்கிறார். ஒரு முகமே ஆனந்தமா இருக்கு, ஒரு பார்த்தோன்னே பொறாமையா இருக்கு, எல்லாம் இருக்குது எனக்கு எதுவுமே இல்லையே, உங்களை மாதிரி என்னையும் ஆக்குங்க அப்படின்னு முனிவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, அப்படியாப்பா அதுக்கு என்ன கொடுப்ப, நான் முழு ராஜ்யத்தையும் கொடுக்க தயாரா இருக்கிறேன். சரி கொடுத்துடு. சரி கொடுத்துட்டேன் போ. உன்ன குதிரையில ஏறாரு. இரு, யாரு யாரு கேட்டு யாருன்னு, அது உன் குதிரையா, எல்லாத்தையும் கொடுத்துட்டு உனக்கு என்ன இருக்குது. இவருக்கு அப்படியே மனசு ஒரு மாதிரி ஆகுது. இப்ப சொல்றாரு, எனக்கு அத ராஜ்யம் பண்ண தெரியாது, உனக்கு தெரியும், ஆனா இப்ப இது என்னுடைய ஆக்கிட்ட, என்னுடையத நான் கேக்குற வரைக்கும் நீ பாத்துக்கோ. நீ ராஜா கிடையாது, ராஜா மாதிரி பாத்துக்கோ, ஆனா அது என்னுடையதுன்ற உணர்வு இருக்கட்டும். முனிவருடைய ராஜ்யத்தை நான் பாத்துக்கிறேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாத்துக்கிறேன், அவர் கேட்டா எப்பனாலும் கொடுத்துட்டு போயிடணும். இப்ப போ அப்படின்னு சொல்ற. இப்ப போகும்போது அவருக்கு தெரியுது இந்த குதிரை கூட என்னது கிடையாது அப்படின்போது, அந்த என்னுடையதுன்ற உணர்வுல குதிரை மேல ஏறுறதுக்கும் இன்னொருத்தருடைய குதிரையில ஏறுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்ப அதுல இருந்து விடுபடுது, என்னுடையதுன்ற உணர்வுல இருந்து விடுபடுறாரு. அதுதான் ஒரு வினாடியில் முக்தி அடைஞ்சார், ஜீவன் முக்தி அடைஞ்சார் ஜனகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்குதான் பாப்பா அடிக்கடி சொல்லுவாரு, உங்களை விருந்தாளின்னு புரிஞ்சுக்கோங்க. விருந்தாளி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறீங்க, உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க, ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், ஆனா என்னுடையதுன்ற உணர்வுல நீங்க பண்ண மாட்டீங்க. சோ இன்னொருத்தருடையதுல ஜாம் ஜாம்னு செலவு பண்ணணும் உங்களுக்கு தோணாது இல்லையா. சோ இன்னொருத்தவங்கள்துன்றதுல உங்களுக்கு அந்த பற்றலம் போயிடும். அந்த உணர்வுல இருங்க. இது பாபாவுடையது, 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 சட்டப்பட்டனா இது பாபாவை கொடுத்தது. அப்ப அப்ப வந்து அந்த அந்த என்னதுன்ற உணர்வு இருக்காது, அந்த ஒரு பயபக்தின்னு அது இருக்கும், அந்த விலகியத்தன்மை இருக்கும். சோ அப்ப நம்மளுடைய நடத்தையில பணிவு இருக்கும், மெயினா அது ரொம்ப முக்கியம் இல்லையா. அது இருக்கணும், அதுதான் மெயின். அது இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த பணிவு இருக்கும். நம்ம ஒரு பெரிய பதவி, ஒரு சென்டர் இன்சார்ஜ் ஆனாலும் அந்த பணிவு இருந்துகிட்டே இருக்கும். அந்த உணர்வு இருந்துச்சுன்னா, ஆனா அதிகாரம் பண்றோம், இந்த பதவியில இருக்கிறான் இப்படிதான் இருக்கணும்னு அதிகாரம் பண்றோம்னா அந்த பணிவு போயிடுச்சு, என்னுடையதுன்ற உணர்வு வந்துடுச்சுன்னு அர்த்தம், மாட்டிக்கும். சோ அதுக்குதான் பாபா தினம் தினம் வானிலை சொல்றாரு, வீட்டுல இருந்தாலே சென்டர்ல இருன்னு நினைக்க சொல்றாரு. சென்டர்ல இருந்தாலுமே வீட்டுல இருக்கிற மாதிரி நினைச்சுன்னா போயிடுச்சு, எல்லாமே போயிடும். சோ இந்த ரகசியம் இருக்குது பாபா சொல்றதுல, சென்டர்ல இருந்தா ராஜ குடும்பத்திலே பிறப்பீங்கன்னு மறைமுகமா சொல்லியிருக்கிறார். வேலைக்காரனாவ கூட பிறக்கலாம், பட் ஆனா அந்த ராஜ குடும்பத்து தொடர்புலயே இருக்கும் அப்படின்ட்டு. அது ராஜ குடும்பம்னா அந்த ராஜ்யத்துக்குள்ள வருவீங்க அப்படின்ட்டு. ஆனா நீங்க உங்க குடும்பத்தையே சென்டரா நினைச்சீங்கன்னா ராஜாவே ஆயிடுவீங்க. சோ அந்த ரகசியம் நாம புரிஞ்சுக்கணும். சரி, உங்களுக்குத்தான் அந்த மாதிரி குடும்பத்துல இருந்துட்டே ஜீவன் முக்தி நிலையில அடையிற ராஜ யோகத்தை இறைவன் சொல்லி கொடுக்கிறார். உங்களுக்கு தான் அது கிடைக்குது. சன்னியாசிகள் சொல்றாங்க, என்னையா சொர்க்கம், காக்கை எச்சத்துக்கு சமயம் ஏதா இருந்தாலும் அப்படின்றாங்க. அவங்களுக்கு தெரியல, சொர்க்கத்தை அவங்க பார்த்தது கிடையாது, அதனால அப்படி சொல்றாங்க. பாரதத்தின் ராஜயோகம் தான் மிகவும் புகழ் பெற்றது, ஆனா யாருக்கும் தெரியல அது எது எது அந்த ராஜயோகம்னே அவங்களுக்கு தெரியல. ராஜாவை ஆக்கிற யோகம் ராஜயோகம், அது யாருக்குமே தெரியல. யோகத்துக்கெல்லாம் ராஜான்னு இப்படி டெபினேஷன் கொடுத்துட்டாங்க, ராஜாவை ஆக்கிற யோகம்னு அவங்களுக்கு தெரியல. பழமையான யோகத்தை பழமையான பாபா தான் கத்து கொடுக்க முடியும், எல்லாரும் கத்து கொடுக்க முடியாது. மிக பழைய பாபா அப்படின்னா அது சிவா பாபா தான், எப்பவுமே நமக்கு அப்பா இல்லையா, அவரு தான் கத்து கொடுக்க முடியும். மற்றபடி கீதை, குரானு, பைபிள், சிவபுராணம், மகாபாரதம், ராமாயணம், வேதம், சாஸ்திரம், இது எல்லாமே பக்தி மார்க்கத்துடைய பொருள். பக்தி மார்க்கம் இந்த சிருஷ்டி மரத்துடைய கிளையில வந்த பொருட்கள், அது மெயின் தண்டுல கிடையாது, தேவதையா இருக்கும்போது கிடையாது. இப்ப இறைவன் சங்கமயத்தை கொடுக்கிற பொருளும் கிடையாது, அது அதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் பொருள். இறைவன் கொடுக்கிறது, சாத்தான் கொடுத்தது, அதெல்லாம் சாத்தான் கொடுத்ததெல்லாம் இறைவன் கொடுத்தாரு, இறைவன் கொடுத்தாரு. இறைவனே வந்து இறக்குனாரு அந்த வேதத்தைன்னுவாங்க, இறைவன் இறக்கல, சாத்தான் தான் இறக்கி இருக்கிறான் இல்லையா. ஏன்னா இறைவன் கொடுக்கறத தவிர எல்லாமே சாத்தான் கொடுக்கறது தான். சோ அதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் பொருள். மரம் கண்டிப்பா முழுமையாகணும் இல்லையா, சோ அதுவும் வந்துதான் ஆகணும். அதுதான் நிறைய பேர் கேட்பாங்க, சத்தியுக திரேட்டாயுகத்திலேயே திரேட்டாயுகம் முடிஞ்சோட இறைவன் வந்து ஞானத்தை சொல்லி காப்பாத்திருக்கலாமே, மரம் வளரணுமே இல்ல, மரம் வளரணும் இல்ல, ஃபுல்லா வளரணும், பட்டும் போகணும், அப்பதான் அதை அழிச்சுட்டு இன்னொரு மரத்தை வைக்க முடியும். சோ மரம் முழுமை ஆகிடுச்சு. இப்ப நீங்க தாய் தந்தை கிட்ட இருந்து புத்துணர்வு அடையிறதுக்கு வந்திருக்கிறீங்க, அடிக்கடி வரவும் செய்வீங்க. ஏன்னா நேர்ல வரும்போது அந்த மகிழ்ச்சி வருது. இருந்தாலும் மதுவன்ல எப்பவுமே தங்க முடியாது, அப்படி சட்டம் கிடையாது. உங்களுடைய இல்லறத்தையும் அவசியம் கவனிக்கணும். சோ இதுவும் முக்கியம். சோ எல்லாரும் அங்க வந்துட்டா என்ன ஆயிடும் இல்லையா. சோ அதனால எப்பவுமே இங்கேயே நல்லா இருக்குது, இங்கேயே வந்துடலாமா, அப்படி சட்டம் கிடையாது. உங்க குடும்பத்தையும் நீங்க பாத்துக்கணும், இல்லட்டினா பாபா பேரு கெட்டு போயிடும், குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க. இங்க குடும்பத்தை விட்டுட்டு போறது இல்ல, குடும்பத்தை பாத்துக்கிறது தான். சரி, இந்த பாடசாலை பொதுவாக மிகவும் பெரியதாகும். இந்த தடையெல்லாம் வரலன்னா இது ரொம்ப பெருசாயிடும், அதனாலதான் தடை வருது. 5000 பேர் சேர்ந்து அமர்ந்து எப்படி படிக்க முடியும், அதனால எல்லைக்குட்பட்டு இருக்கிறது. அப்ப அனைவரையும் பாபா நேருக்கு நேர் பார்க்க முடியும். பாபா பார்க்கறதோ ஆத்மாக்களை தான், சரீரத்தை பார்க்கறது கிடையாது. பாபா அழுத்தமா பார்த்தா ஒருத்தருக்கு சரீரமும் மறந்துடும், காந்தமாக இருக்கிறார் இல்லையா, அதனால ஒருவர் தன்னை மறந்து மயங்கியது போல ஆகிவிடுவார். நல்லது சமசூப்பர் சரி. அவசரம் தடை வரலன்னா ரொம்ப பெருசாயிடுமா, அதுக்குதான் தடை வருதான். சோ அது 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 ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். தடையும் மீறி யார் வரா? எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் பாத்தீங்கன்னா வந்த மாத்திரத்துல ஒரே வீடியோல பாபா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க நோட்டீஸ பார்த்தே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சிவராத்திரிக்காக ஒரு பிரதர் கொடுத்த நோட்டீஸ்ல ஒரே நாள் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்புறம் வீடியோ பார்த்தோம்னா இன்னும் புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா டவுட்டும் அவங்களுக்கு தெரிவிச்சு. அவங்க கணவனுக்கு பிடிக்கல, விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப கணவனுக்கு பிடிக்கலன்னும் போது டக்குன்னு விட்டுடுறாங்க. அவங்களுக்கு தெரியுது இது ஆஸ்தி, இதனால 21 பிறவி இழந்துடுவோம், இருந்தாலும் போயிடும். பாபா சார் தடை வந்தே தீரும். நாராயணன் பதவி சும்மா கிடைச்சிடுமா? அதனாலதான் அந்த வழுக்கு மரம்ட்டு ஒண்ணு வைப்பாங்க இல்லையா கோயில்கள் எல்லாம், எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருப்பாங்க, அது மேல ஏறணும். எல்லாம் எதை குறிக்கிறது? சங்கம் யுகத்துல நடக்கிற தடையை குறிக்கிறது. பல விதமான தடையும் வரும், அதே மீறி நீ போறியா? தடை கண்டிப்பா வரும். அஞ்சாயிரம் பேர் ஒன்னா உட்காந்து படிக்க முடியாது இல்ல, சோ அதான் ஃபில்டர் ஆகுது, எல்லைக்குட்பட்டு இருக்குது. பாபா நேருக்கு நேரா வந்து பாக்குறாரு இல்லையா? நிறைய பேர் இருந்தா நேருக்கு நேர் பார்க்க முடியாது. இதோ இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 40,000 பேர் 50,000 பேர் போறாங்க, எல்லாரும் நேருக்கு நேரா பார்க்க முடியாது இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி பாபா கிட்டே வந்து டோலி வாங்கிட்டு போவாங்களாம் ஒவ்வொருத்தரும். அப்ப அவ்வளவு கம்மியானவங்க மட்டும் பாக்குற மாதிரி இருந்துச்சு, அவங்க உண்மையில கொடுத்து வச்சவங்க. இப்ப நம்ம மதுபனே போனாலும் டிவில தான் பாக்குறோம். அப்படியே பாபா பார்த்தா குட்டிக்கு வந்து தெரிவாரு, ஏன்னா அவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தா என்ன தெரியும். சோ அப்ப வந்து பாபா அப்ப வந்து அதான் சொல்லுவாங்க, ஒரு பிரதர் சொன்னாரு அவரு அப்படியே பாபா கிட்ட போகும்போது அப்படியே கண்ணுல இருந்து தனியா ஊத்துதான், ஒரு ஒரு விதமான வெப்பம், பயங்கர ஹீட்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சான் அந்த பாபாவுடைய சக்தி. அதான் பாபா சொல்றாரு, அந்த நான் அப்படி அழுத்தம் எப்பவுமே நான் ஆத்மாவதான் பார்ப்பேன், கொஞ்சம் கவனம் கொடுத்து பார்த்தா உங்களுடைய உடல் உணர்வே மறந்துடுவீங்கன்றாரு. சோ அந்த மாதிரி பவரை தான் நீங்க இப்ப அடையணும்ன்றாரு. கடைசியில உங்களை பார்த்தா மத்தவங்க தேக உணர்வை மறந்துடணும்ன்றாரு. இப்ப ஆத்மாவே பார்த்துட்டு இருந்தா அது சாத்தியம்ன்றாரு. எவ்வளவு சூப்பர். மகுடிக்கு பாம்பு மயங்குது அப்படின்னு இல்லையா, அது அது மயங்கி அது கொத்தணும்ன்ற அந்த உணர்வே அது மறந்துடுது அப்படின்றாங்க. சோ அதுக்கு சவுண்டு கேட்காதுன்றாங்க, அது இதுன்றாங்க. பட் ஆனா அது மயங்கி நிக்கிதுன்றது உண்மை, அது கண்கூடா பாக்குறோம், அது எப்படி வேணாலும் மயங்கி நிக்கட்டும். அந்த மாதிரி நீங்க அந்த ஆத்ம உணர்வுல பாத்துட்டு இருக்கிறீங்க, ஆத்மா கிட்டேயே மனசால பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உடல் உணர்வை மறந்துடுவாங்க. பாபா வந்து பயங்கரமான மேக்னெட், ஒரு வினாடியில டக்குன்னு உடல் உணர்வு மறக்க வச்சிருக்காரு, வச்சுதான் டிரான்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு போயிருக்கிறாரு. சோ ஒரு மயங்கின ஒரு நிலை மாதிரி ஆகிடுவாங்க அப்படிங்கிற. சோ அந்த ஆத்ம உணர்வுடைய சக்தி, பாபாவுடைய சக்தி பாரு நல்லது. சோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணும் மெயினா, இது என்னது இல்ல என்னது இல்ல பாபாவுடைய பண்டாரம் சாப்பிடறோம். சோ அதேதான் மெயினா இன்னைக்கு நிறைய தடவை ரிப்பீட் பண்ணிருக்காரு, என்னது இல்ல பாபாவுடையது பாபாவுடையது, அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். நான் இருக்கிறது வீட்டுல இல்ல சென்டர்ல, அந்த உணர்வுல இருந்துகிட்டே இருக்கும். சோ சென்டர்லயும் பாத்தீங்கன்னா சமஸ்காரம் முதல் வரும், நிறைய வரும் அட்ஜஸ்ட் பண்றதுல. சோ அந்த மாதிரி உங்க குடும்பத்திலயும் அதே மாதிரி வரும். சோ அது மாதிரி சென்டர்ல யாரோ ஒரு சிஸ்டரோ பிரதரோ இப்படி இருக்கிறாங்க அப்படி புரிஞ்சுக்கோங்க. சோ அப்ப அந்த அலௌகீகத்தன்மை இருக்கும், லௌகீகத்தன்மை இருக்காது. நல்லது. இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவும் காலை வணக்கமும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கம், ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம். தார்மிக நமக்கு சரம். உயர்ந்த குறிக்கோள் லட்சுமி நாராயணன் ஆகிறது, அதை அடையணும்னா அதை அடையிறதுக்காகவே நமக்கு 3 இன்ஜின் ஒன்னா கிடைச்சிருக்கு, அப்பா டீச்சர் சத்குரு 3 ஒருவரில் கிடைச்சிருக்கு. இதே நினைவுல முன்னேறி போய்கிட்டே இருங்க. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பாட்டு இருக்குல்ல, அப்ப எந்த பிரச்சனைக்கும் வழி கேட்ட உடனே கொடுக்கிறாரு. பாபா அப்பாவாகி கொடுக்கிறாரு, டீச்சர் ஆகி கொடுக்கிறாரு, சத்குரு ஆகி கொடுக்கிறாரு. சோ இதே நினைவுல போய்கிட்டே இருங்க, முன்னேறிக்கிட்டே இருங்க. புத்தி மூலமா எதுவுமே எண்ணிதில்ல, பாபாவுடையதுன்னு அர்ப்பணம் பண்ணிடுங்க. அவருடைய பராமரிப்பு கீழே வளரணும். சோ இது எப்படின்னா, ஒரு சிலர் வந்து சம்பளம் வாங்கி அப்படியே அப்பா கிட்ட கொடுத்துருவாங்க, அப்பா அம்மா கிட்ட, அவங்க கிட்ட இருந்து கேட்டு வாங்குவாங்க. அதே மாதிரி மனைவி வந்து கணவன் கிட்ட கொடுப்பாங்க. சோ எல்லாரும் கொடுக்கறது இல்ல, ஆனா அது மாதிரி கொடுக்கறாங்க. அப்ப வந்து அவங்களுடைய பராமரிப்புல வளரும்ன்ற அந்த எண்ணம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அகங்காரம் இருக்குது. அது மட்டும் இல்ல, சுதந்திரமா இருக்கும். இப்ப நான் கொடுத்துட்டேன், மற்றெல்லாம் அவங்க பாத்துக்கிறாங்க, எனக்கு எந்த பித்துப்புறங்களும் இல்ல, ஃப்ரீயா இருக்கிறோம். அந்த மாதிரி நம்ம பாபா கிட்ட எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணிச்சிட்டோம்னா அவருடைய பராமரிப்பு கீழே வளர்றது நம்மளால ஃபீல் பண்ண முடியும். பாபா கிட்ட கேட்டு இல்லையா, ஒரு அப்பா கிட்ட கொடுத்து அப்பா எனக்கு இதுக்கு இது வேணும்பா, அந்த மாதிரி பாபா கிட்ட, பாபா எனக்கு இவ்வளவு வேணும் பாபா, எனக்கு கொடு பாபா அப்படின்னு சொல்லி அவரோட காசை எடுத்து, அதுவும் இந்த காரியத்துக்காக பண்றோம் பாபா, இது கரெக்ட் தானே பாபா, முரளியில நீ சொன்ன மாதிரி தானே பாபா பண்றோம் அப்படின்னு அவர்கிட்ட மனசால பேசிட்டு அதை செலவு பண்ணீங்க அப்படின்னா பாபாவுடைய வழிப்படி பண்றீங்க, பாபா உங்களை வளர்க்கிறாருன்னு அர்த்தம். இதெல்லாம் இல்லாம என் காசு தானே நான் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாபாவுடைய வளர்ப்பு நீங்க உதாசீனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். ஆனா பாபாவை விட இனிமையானவர் யாருமே கிடையாது, அது நமக்கே தெரியும். அவரை மாதிரியே நாமளும் இனிமையாகணும், இல்லாட்டினா அவரு அவர் வளர்க்கிறாருன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும். அவர் மாதிரி மிக மிக இனிமையாக தூய்மையாக ஆகணும். நமக்குள்ள இருக்கிற அழுக்கு விகாரத்தை அந்த கசப்பை வெளியேற்றிடணும். ஏன்னா ஒட்டுமொத்த மனிதர்களும் கசப்பானவர்கள் தான். சோ அந்த கசப்பு குணம் நமக்குள்ளயும் இருக்குது கலியுகத்துல இருந்ததுனால, அதெல்லாம் வெளியேற்றிடுங்க. சோ அதை எப்படி வெளியேற்றப்படும், இறைவன் கிட்ட அர்ப்பணிக்கும் போது. உங்களுடைய எண்ணம் சொல் செயல் பொருள் அனைத்தையும் இறைவன் கிட்ட அர்ப்பணிக்கும் போது அது வெளியேற்றப்படும் வரதானம். சங்கமயுகம் மொத்தத்துல பாபா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும், அதுதான் அர்ப்பணிக்கிறது, நிரந்தரமா பேசிக்கிட்டே இருக்கும். அவர்கிட்ட அவரு கேட்காம ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அப்படி இருந்தாலே எல்லாமே பக்காவா இருக்கும், விகாரங்கள் தானா வெளியேறு. பரதானம் சங்கம யுகம் அப்படிங்கிற இந்த புது யுகத்துல ஒவ்வொரு நொடியும் புதுமையை அனுபவம் செய்யக்கூடிய அதிவேக முயற்சியாளராகங்கள். சங்கமயுகம் என்ற இந்த புதிய யுகத்தில் ஒவ்வொரு நொடியும் புதுமையை அனுபவம் செய்யக்கூடிய வேகமான முயற்சியாளர் தீவிர புருஷார்த்தி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சங்கமயுகத்துல எல்லாமே புதுசாகிறது, ஆனால்தான் இதுக்கு புது யுகம் நவயுகம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க நாம எழுந்திருக்கிறதும் புதுமையா இருக்கிறது, பேசுறதும் புதுமையா இருக்குது, நம்ம நடந்துக்கிற முறையும் புதுமையா இருக்கு. புதுமைன்னா அலௌகீகமானது, நினைவுல கூட புதுமை வந்துடுச்சு. நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயங்களும் புதுசு, நீங்க பாக்குற ஒவ்வொரு விஷயங்களும் புதுசு, நீங்க சந்திக்கிறதும் புதுசு. பாக்குறீங்கன்னா ஆத்மா ஆத்மாவை பாக்குறீங்க, ஆத்மாவாகி ஆத்மாவை பாக்குறீங்க, சரீரத்தை பார்க்கல. சகோதர சகோதரன்ற பார்வையில தொடர்புல வரீங்க, தேக சம்பந்தத்தோட கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு நொடியும் தனக்குள்ள புதுமைய அனுபவம் செய்யுங்க. ஒரு நொடிக்கு முன்னாடி இருந்த நிலையை விட ரெண்டாவது நொடியில நிலை மாறி இருக்கணும், முன்னேறி இருக்கணும். பழைய நொடி மாதிரி அடுத்த நொடி இருக்கக்கூடாது, அதை விட முன்னால இருக்கணும். அதுக்குத்தான் வேகமான முயற்சியாளர்னு சொல்லப்படுது. ஸ்லோகன், பரமாத்மா அன்பின் மூலமாக வாழ்க்கையில எப்பவுமே அதீந்திரிய சுகம் மற்றும் ஆனந்தத்தின் அனுபவம் செய்யறதுதான் சகஜ யோகமாகும். பரமாத்மா அன்பின் மூலம் வாழ்க்கையில எப்பவுமே அதீந்திரிய சுகம் மற்றும் ஆனந்தத்தின் அனுபவம் செய்யறதுதான் சகஜ யோகமாகும். ஆக்சுவலா இதுவுமே வரதானத்துடைய ஒரு பார்ட் தான் இல்ல. எப்பவுமே அதீந்திரிய சுகத்தை அனுபவிக்கிறதுமே ஒரு புதுமை தான். சரி ஓகே. இப்ப சங்கம் யுகம்னால என்ன அர்த்தம்? புது யுகம், வேற எந்த யுகத்தோட இணைக்க முடியாத ஒரு யுகம் இல்லையா. அசுரர்களை பார்த்துக்கிட்டே தெய்வீக தேவதை குணத்தை வெளிப்படுத்துற யுகம் இது. அதனால இது பேர் புது யுகம். நவயுக பாரதம்ன்றாங்க. அந்த யுகம் உண்மையில எதை குறிக்கிறது? சங்கம் யுகத்தை குறிக்கிறது. ஏன்னா இங்க எழுந்திருக்கிறதும் புதுமை. ஏன்னே பாபாக்கு குட் மார்னிங் சொல்றீங்க. எழுந்திருக்கிறதும் பாத்தீங்கன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரம் நீங்க எழுந்திருக்கிறீங்க அமிர்த வேலை. அதே மாதிரி பேசுறதும் பாருங்க, பாபா சொல்ற மகா வாக்கியங்கள் பேசுறீங்க. யார் மனசையும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறது இல்ல, எல்லோரையும் திருப்திப்படுத்துறீங்க, இனிமையா பேசுறீங்க. சோ அதுவும் புதுமை. அதே மாதிரி நீங்க நடந்துக்கிற விதமும் புதுமை இல்லையா. அது நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்ப பாபா கண்டு எப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு குடும்பத்துல இருக்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க. சோ புதுமை ஆயிடுச்சு. இங்க புதுமைன்றது என்னது? அலௌகிக்கம், எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு இருக்கிறது. மெயின் அதுதான் ஆத்மீகமானது. அதே மாதிரி நினைக்கிறது, அப்ப என்ன நினைச்சிருப்போம் பாபா கண்டு அதுக்கு முன்னாடி, அடுத்தது என்ன படிக்கலாம், என்ன வேலைக்கு போகலாம், என்ன சம்பாதிக்கலாம், மற்ற வீண் விஷயங்கள், விகார விஷயங்கள், இதை பற்றியே சிந்திச்சுட்டு இருந்த மனசு இப்ப எதை நினைக்குது? பாபா எப்படி ஆஸ்தி அடையலாம், சொர்க்கத்தின் ஆஸ்தியை எப்படி அடையலாம், இன்னும் எனக்கு எல்லாம் என்னென்ன பலகீனங்கள் இருக்கு, அதை எப்படி விடுபடலாம், பாபா என்னென்ன சொன்னாரு, இதுலயே மைண்ட் பிஸி. உங்களுடைய நினைவே இப்ப சுத்தமாற, நீங்க நினைக்கிற விஷயங்களே வேற. இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க நினைச்சிருந்த விஷயங்கள் வேற, இப்ப நினைக்கிற விஷயங்களே வேற. புதுசாயிடுச்சு, நினைக்கிற விஷயங்களும் புதுசாயிடுச்சு. கண்ணுக்கு தெரியாத பாபாவை நினைக்கிறீங்க, நிரந்தரமா நினைக்கிறீங்க, அந்த நினைச்சு நினைச்சு சுகம் அடைறீங்க. ஆனா அங்க விகார விஷயங்கள், வீண் விஷயங்களை நினைச்சு சுகம் அடைஞ்சோம். அதே மாதிரி சந்திக்கிறது இல்லையா, எதிர ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு உங்களுடைய கணவன், ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, அது சகோதர ஆத்மா, இதே ஆத்மா நாராயணனா இருந்துச்சு, அப்படி அந்த நாராயணனை சந்திக்கிறதா நினைச்சு சந்திப்பீங்க. பாக்குறதும் அந்த ஆதி சமஸ்காரத்தை, நாராயணனை பாக்குறீங்க. இப்ப எல்லார் கண்ணுக்கும் தெரியுது, உங்க கண்ணுக்கு தெரியல, உங்க கண்ணுக்கு தெரியுது, யார் கண்ணுக்குமே தெரியல. எல்லாமே உங்க பார்வையே புதுசா இருக்குது. ஆத்மாவை தான் பாக்குறீங்க. இவ்வளவு அழகானவங்க வந்தாலும் உங்களுக்கு ஆத்மா தான் தெரியறாங்க. இவ்வளவு கொடுமையானவங்க வந்தாலும் உங்களுக்கு ஆத்மா தான் தெரியும். அதனால உங்க மனநிலை எப்பவுமே ஒரே சீரா இருக்கு. யாரை பார்த்தாலும் அந்த கருணை தான் இருக்குது. சகோதரன் சகோதரன்ற அந்த சகோதர உணர்வு தான் இருக்கு. தேக சம்பந்தத்தோட யார் தொடர்புலயும் வரல. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு நொடியும் உங்களுக்குள்ள புதுமைய அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருங்க இல்லையா. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வினாடி விடாம ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ஆத்மாவா தான் தெரியுதுன்றது கர்மாதீத நிலை. அது கடைசியில தான் நடக்கும். அதை அடைஞ்சிட்டீங்கனால உடல் ஆத்மால இருந்து, சரி ஆத்மா உடல்ல இருந்து பிரிஞ்சிடும். அப்ப இன்னும் அதை அடையவே இல்லை. அப்ப இப்ப ஆத்ம உணர்வு எடுத்துட்டு வரீங்க, தேக உணர்வு வருது. ஆத்ம உணர்வு எடுத்துட்டு வரீங்க, தேக உணர்வு வருது. தேக உணர்வு அதிகமாகவும் ஆத்ம உணர்வு ரொம்ப கம்மியாகவும் வருது. சோ அப்ப அதை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இல்லையா. அதுக்குதான் சார், ஒரு நொடியை விட அடுத்த நொடி முன்னேறி இருக்கணும் இல்லையா. இதுக்கு முன்னாடி நான் ஆத்ம உணர்வு எவ்வளவு நேரம் இழந்தனோ அதை விட அடுத்த தடவை வந்து கம்மியா இழக்கணும். ஆத்ம உணர்வு தான் அதிகமா இருக்கணும். சோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீண் எண்ணம் வந்துச்சுன்னா இப்ப அது வரவே கூடாது. சோ வீண் எண்ணமே வரலன்னு அர்த்தம், அந்த வீண் எண்ணத்தினால அவரை நீங்க வெறுத்து இருப்பீங்க. அடுத்த நொடியா அவர் பயங்கர ஆனந்தமானவரா தெரிவார். அது எதனால தெரியுது? உங்களுடைய சுய முன்னேற்றம். சோ அந்த கவனம், இந்த புதுமையை அனுபவம் பண்ணும் பிராமண வாழ்க்கைய 100% நாம் வாழணும்ன்ற கவனம், அதுக்கு பேர் தான் தீவிர முயற்சியாளர். அதுக்கு பேர் தான் தீவிர முயற்சியாளர். நேத்து பண்ண அமிர்த வேலையை விட இன்னைக்கு பண்ற அமிர்த வேலை பயங்கர பக்காவா இருக்கும், இதை விட அடுத்த நாள் பக்காவா இருக்கும். சோ அப்பதான் அந்த ஒரு ஆனந்தம். அப்படி இல்லைன்னாதான் போர். சோ இந்த முன்னேற்றமே இல்லாட்டினாதான் போர் அடிக்கிறது, சளிப்பு வர்றது, விரட்டி அடையிறது, இதெல்லாம் இல்லையா. மனிதர்கள் வந்து தவறான வழியில சுகத்தை அதிகரிக்கணும்னு நினைச்சிட்டு தான் பணக்காரங்க கஞ்சா காமம் இதுல வந்து கட்டில பாத்தீங்கன்னா எதுலயுமே திருப்தி அடையாம பாத்தீங்கன்னா தற்கொலை தான் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே, பெரிய பெரிய பாப் சிங்கர், சினிமா ஸ்டார்ஸ். சோ அதுக்கெல்லாம் காரணம் என்ன, எல்லாம் இருக்குது ஆனா அந்த சுகத்தை அவங்களுக்கு ஒரு விரக்தி நிலை வந்துருது, திருப்தியே படுத்த முடியல. இந்த பிராமண வாழ்க்கை தான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். சோ எந்த அளவுக்கு பிராமண வாழ்க்கை வாழறீங்களோ அந்த அளவுக்கு சுகத்தின் உச்சத்துக்கு போவீங்க நீங்க. இப்ப பாருங்க, ஒரு 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 பிடிச்ச ஒரு பழத்தை சாப்பிடுறோம் அப்படின்னா அது நிறைய சாப்பிடணும்ன்ற எண்ணம் வந்துகிட்டே இருக்குது, ஏன்னா அந்த அந்த சுவையை அனுபவிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. சோ நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை பாக்கணும்னா பாத்துக்கிட்டே இருக்கணும், ஒரு அழகான நபரை பாக்கணும்னா பாத்துக்கிட்டே இருக்கணும். சோ அந்த அந்த சுகத்தை அதிகரிச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையில அதெல்லாம் அதிகரிக்க முடியாது, ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல சுவை இருக்காது, ஒரு லெவலுக்கு மேல அழகு தெரியாது. ஆனா இந்த அதீந்திரிய சுகத்தை உங்களால எவ்வளவு அதிகரிக்க முடியும்னாலும் முடியும், ஆனா முயற்சி பண்ண மாட்டீங்க. ஆத்ம உணர்வுல இருந்துகிட்டு இந்த ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சுகம் அதிகமாயிட்டே இருக்கும், ஆனா முயற்சி பண்ண மாட்டீங்க. அதை பண்ணணும். ஒரு முரளியோ அல்லது ஞானம் சம்பந்தப்பட்ட எதையோ படிக்கிறீங்க அப்படின்னா அந்த அதீந்திரிய சுகத்தை அனுபவம் பண்ணுன்ற லட்சியம் வச்சு படிக்கணும். சும்மா கடகடன் நான் இன்னைக்கு முரளியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பாபா சொல்லிட்டு அதனால நான் கடகடன் படிச்சுட்டு போறேன்னா அந்த அதீந்திரிய சுகத்தை அனுபவிக்கலன்னா நீங்க படிச்ச என்ன பிரயோஜனம் இல்லையா. சோ அந்த அதீந்திரிய சுகத்தை நிரந்தரம் ஆக்கிக்க முடியும், ஆக்கிக்கிறதுக்கு தேவையானதை நிரந்தரமா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஞானத்தை சிந்தனை பண்ண போறீங்க, ஆத்ம உணர்வுல இருக்க போறீங்க, அப்பா நினைக்க போறீங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பெருசாவும் பண்ற போறது இல்ல, ரொம்ப ஈஸி தான், ஆனா அதுல கவனம் கொடுக்கணும். சோ இதுலதான் இந்த உலகம் ஒரு ஒரு நொடியும் புதுமையா மாறுறது இருக்கு. சோ அந்த ஞானத்தின் பாயிண்ட் வித்தியாசம் வித்தியாசமா பண்ணலாம். சோ பாபாவோட வித்தியாச வித்தியாசமான உறவு முறை வைக்கலாம், பாபாவோட பேசுறதுக்கு நிறைய வித்தியாசமா பண்ணலாம், நிறைய இருக்குது புதுமை. ஆனா மொத்தத்துல பாபாவோட இருக்கணும், பாபா நினைவுல இருக்கணும், பாபா ஞானம் மட்டும் மைண்ட்ல இருக்கணும். சோ அதை எப்படி எல்லாம் வித்தியாசமா பண்ணலாம் அதை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கும். பாபா சொல்றாரு அந்த நறுமணமிக்க தெய்வீக குணங்கள்ன்ற நறுமணம் இருக்கும் சொர்க்கத்துல. நீங்க பேசும்போது அந்த அற்புதமான ஒரு வாசனை உங்களை விட்டு போற மாதிரி நீங்க நினைக்கலாம். அல்லது நீங்க கடுமையான வார்த்தை, வீண் வார்த்தை, விகார வார்த்தை பேசுறீங்கன்னா துர்நாற்றத்தை இந்த வாயுமண்டலத்துக்கு பரப்புறீங்கன்னு நினைக்கலாம். அப்ப அது துடிக்கும். சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க அதுக்கு அதுக்கு அத ஒரு உணர்வுபூர்வமா நினைக்கும் பொழுது பவர்ஃபுல்லா இந்த பிராக்டிஸ்ல இருப்பீங்க, அந்த புதுமையை அனுபவம் பண்ணுவீங்க, நீங்க முன்னேறது உங்களுக்கு தெரியும். சரி, அப்படி பண்றவங்க தான் தீவிர முயற்சியாளர், அதிவேக முயற்சியாளர் சொல்லப்படுது. ஸ்லோகன் சகஜ யோகம், ஈஸி யோகம், இருக்கிறதுலே ஈஸியான யோக முறை இதுதான். சோ அப்படி ஈஸியான யோகம் நீங்க எதை சொல்ல முடியும்னா, சோ இப்ப சொன்ன மாதிரி நிரந்தரமா அதீந்திரிய சுகத்தையும் ஆனந்தத்தையும் பரமாத்மா அன்புல மூழ்கி வாழ்க்கையில நிரந்தரமா அனுபவம் செஞ்சா அதுதான் சகஜ யோகம் இல்லையா. சோ அதீந்திரிய சுகம் எப்பவுமே இருக்கணும். சோ அந்த சுகத்தை லட்சியமா வைங்க, ஏன்னா நம்ம சுகத்தை நோக்கி பயணிக்கிறவங்க. மனிதர்கள் வந்து எது தனக்கு சுகம் நினைக்கிறானோ அதுக்காக எதை வேணாலும் பண்ணுவோம் இல்லையா. ஒரு நடிகருடைய ரசிகர் பாத்தீங்கன்னா அந்த நடிகருடைய ஃபர்ஸ்ட் நாள் ஷோ பாக்குறதுக்காக எவ்வளவு நேரம் வேணாலும் லைன்ல நிற்பான், அவனுக்கு பெரிய விஷயமா தெரியாது. சோ அப்ப அவனுக்கு அது சுகத்தை கொடுக்குது, அந்த சுகத்துல எதுவுமே தெரியாது. சோ அது மாதிரி நமக்கு இப்ப இந்த அதீந்திரிய சுகம் இது லட்சியம், இது நமக்கு தெரியும், பாபா நினைவுல இருந்தாலே வந்துடும் தெரியும். சோ அது நிரந்தரமா இருக்கணும், ஏன்னா இந்த மற்ற இந்திரிய சுகத்துல நீங்க எந்த அளவுக்கு முழுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆயுள் போயிடும், ஆரோக்கியம் போயிடும், நிம்மதி போயிடும், எல்லாமே போயிடும். ஆனா இந்த அதீந்திரிய சுகத்துல எந்த அளவுக்கு நீங்க முழுகிறீங்களோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமும் வரும், ஆனந்தமும் வரும், அதீந்திரிய சுகம் எல்லாமே வரும். அப்ப இதை நிரந்தரமா அனுபவம் செய்யக்கூடாது. மொத்தத்துல பாபாவுடைய அன்புல மூடணும். பாபாவுக்கு என் மேல எவ்வளவு அன்பு. இப்ப ஒரு சிஸ்டர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன், முரளி இல்லையா புதுசா கல்யாணம் ஆன உடனே பாபா கச்சர் கச்சோடனே நிச்சய புத்தி வந்துச்சு. நிச்சய புத்தி வந்தவொடனே தூய்மையா இருப்பான்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. கணவன் வச்சு பெல்டாலே அடி அடி அடினு அடிக்கிறாரு, பஞ்சாயத்து பண்றாங்க, என்னென்னமோ பண்ணி அந்த பொண்ணுக்கு மென்டல் முத்திரையே குத்துறாங்க. அப்பவும் மறைமுகமா வாணியை பச்சுட்டு அதையுமே வாணி எடுத்துட்டு வந்தவரை கண்டுபிடிச்சு திட்டி சென்ட்ரு கப்பே சண்டை போட்டு அதுவும் கட் பண்ணிட்டான். அப்ப அந்த சிஸ்டர் வந்து அமிர்தவரை ஏந்திரிச்சுட்டு என்னால உன் வாணி கூட படிக்க முடியலையே அப்படின்னு அழுகுறாங்க. அழுதுட்டு கண்ணை திறந்து பார்த்தா பாப்ஜாதா முன்னாடி இருக்கிறாரு. உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, வாணியோட இருக்கிறாரு. வாணி எடுக்கிறதுக்கு அவர் எடுக்கிறாரு, ஆனா அதெல்லாம் அவங்க காதல வேல. எனக்காகவே வந்தியா பாபா, எனக்காகவே வந்தியா பாபான்னு அழுகுறாங்களோ. அப்ப பாருங்க, அதுதான் அன்புல மூழ்கிறது. சோ அப்படி நேர்ல வந்தாதான் அன்பை காட்டுறாருன்னு கிடையாது. தினம் தினம் முரளி அனுப்புறாரு, அது அன்பு இல்லையா? இல்லையா, நிறைய சகோதர சகோதரி வந்து நிறைய காரணங்களால, சமஸ்கார மோதங்கள்னால சென்டருக்கு போக முடியாம இருக்கலாம், அல்லது சென்டர் அவங்க ஊர்ல இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த ஊருக்கெல்லாம் இப்ப பாபா நெட் மூலமாக எப்படி எப்படியோ செய்தி கொடுக்கறாரு. இது பாபாவுடைய கருணை இல்லையா? அப்ப அந்த அன்புல நம்ம மூழ்கணும் இல்ல. எவ்வளவு பெரிய அன்பு பாபாவுடைய அன்பு இல்லையா. நிறைய இடங்களை பாத்தீங்கன்னா மொழியே தெரியாத, ஏன்னா இப்ப வேலை செய்யறதுக்காக போறாங்க, அந்த மொழியே தெரியாத ஊர்களுக்கெல்லாம். அப்ப அந்த மொழியிலதான் அங்க எடுப்பாங்க வாணி, ஆனா அது அவங்களுக்கு புரியாது. அப்ப இன்டர்நெட்ல அவங்களுடைய தாய்மொழியில இப்ப பாத்துக்கக்கூடிய வசதி இருக்குது. சோ அப்படி அப்ப இவ்வளவு அன்பு யோசிச்சு பாத்தீங்கன்னா, வள்ளலார் பாத்தீங்கன்னா இறைவனுடைய ஞானமும் தெரியாது, இறைவனை பத்தியும் எதுவும் தெரியாது, ஆனாலும் அவர் அன்புல மூழ்கிறாரு. எப்படி மூழ்கிறாரு? அவரே கற்பனை அன்பை உருவாக்குறாரு. தாயின் கர்ப்பத்துல நான் இருந்தனே, எந்த நொடி வேணாலும் நான் அழிஞ்சு இருக்கலாமே, ஆனா என்ன அங்க பாதுகாத்தியே, எவ்வளவு பாதுகாத்த. அது ரொம்ப அந்த நுட்பமா சொல்லுவாரு, அது தண்ணி குடத்த வச்சு என்ன பாதுகாத்த, இத வச்சு பாதுகாத்த, இப்படியெல்லாம் என்ன பாதுகாத்தியே, உன்னுடைய அன்பு எவ்வளவு அன்பானது அப்படின்ட்டு அப்படி உருவாரு. ஆனா இறைவன் ஒன்னு அதெல்லாம் பண்றது கிடையாது, நமக்கு தெரியும் என்ன பண்றாருன்ட்டு இல்லையா. உலகமே துக்கத்தை கொடுக்கக்கூடிய வழியில போயிட்டு இருக்குது, நம்மள அப்படியே திருப்பி மாத்தி அனுப்புறாரு, நம்மளுடைய குணத்தையே மாத்துறாரு. அப்பா அம்மா சொல்லி தெரிந்தாத நாம, டீச்சர் சொல்லி தெரிந்தாத நாம, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தெரிந்தாத நாம, இந்த உலகில் சட்டங்கள் திருத்த சட்டங்களின் மூலம் தெரிந்தாத நாம, அப்படிப்பட்ட கல் நெஞ்சக்காரர்களை இறைவன் மாத்துறாரு அன்புனாலே மாத்திர. அப்ப எவ்வளவு கருணை. சோ அதை நாம யோசிக்கணும், எந்த அளவுக்கு மாத்திருக்கிறீங்க, நான் உனக்கு என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும் இல்ல. சோ அதிகபட்சமா நீ நினைக்கிற மாதிரி என்னால நடந்துக்க முடியும். சோ குறைஞ்சபட்சம் நான் அதையாவது பண்ணி நான் உன்னை திருப்திப்படுத்தணும். சோ அப்படி அவர்கிட்ட பேசணும். சோ இதெல்லாம் அன்புல மூழ்கிறது. இப்படி அன்புல மூழ்கிறது தான் ஈசி யோகா. நிரந்தர அதீந்திரிய சுகத்தை அப்பதான் அனுபவம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி பாபா வாணி முடிச்சிட்டாரு. ஓம் சாந்தி, லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா. விசிகிஷா இருங்க, குளிர்ச்சியா